உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நிமிடங்களுக்கு முன்னால் என்னுடைய சகோதரன், மாம்ச பிரகாரமான ஒரு சகோதரன் டாக் என்னிடத்தில், முதலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ஒரு சிறு குழந்தை இங்கே நம்மிடத்தில் உள்ளது என்று கூறினார் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அந்த தாய்மார்கள் தங்களுடைய சின்னஞ்சிறு குழந்தைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்ய விரும்பி அவர்களை வைத்துக் கொண்டிருந்தால், நாங்கள் அவர்களை இப்பொழுது பிரதிஷ்டை செய்ய மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே அவர்கள் தங்களுடைய சின்னஞ்சிறு குழந்தைகளை மேலே கொண்டு வரலாம். இப்பொழுது அநேக ஜனங்கள் அவர்கள் என்னவென்று அழைத்தாலும் அவர்களோ அக்குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். மெத்தோடிஸ்ட் சபை அதை செய்கிறது, நசரேயர்களும் அவ்வாறு செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு நிச்சயமாக அதை குறித்து சரியாக தெரியவில்லை. இல்லை, அதனால்தான் அவர்கள் பிரிந்து விட்டனர். அதாவது நசரேயர்களும் சுயாதீன மெத்தோடிஸ்டுகளும் பிரிந்தது குழந்தை ஞானஸ்தானத்தில் தான் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எப்படியாயினும் அவர்களில் சிலர், அவர்கள் ஒரு காரியத்தையும் மற்றவர் மற்றொரு காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களில் சிலர் குழந்தைகளின் மீது கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுகிறார்கள், சிலரோ அவர்களின் மேல் தெளிக்கிறார்கள். ஆனால் நாமோ எப்பொழுதும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேதாகமத்தோடு நெருக்கமாக தரித்திருக்க முயற்சிக்கிறோம். இப்பொழுது ஒரு குழந்தை தெளிக்கப்படுவதற்கான எந்த ஒரு வேத வாக்கியமும் வேதாகமத்தில் இல்லை. அதை போன்றே எந்த நபருமே தெளிக்கப்படுவதற்காக எந்த ஒரு வேத வாக்கியமும் வேதாகமத்தில் இல்லை. அது வேத பிரகாரமான காரியம் அல்ல, அது கத்தோலிக்க முறையாய் உள்ளது. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த போதோ, அதாவது அவர்கள் சிறு பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தனர், நாம் அவரையே பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும், அவர் செய்த அதே காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் தம்முடைய கரங்களை அவர்கள் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். நாம் உண்மையாகவே வேதாகமத்தின் பேரில் அர்ப்பணிக்கப்பட்ட வழியில் எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்துள்ள மிகச்சிறந்த முறையில் தொடர்ந்து செயல்பட முயற்சிக்கிற காரணத்தால் அதைத்தான் நாம் இங்கே கூடாரத்தில் தொடர்ந்து செய்யவிருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது அந்த தாய், இல்லை தாய்மார்கள், தங்களுடைய குழந்தைகளை பிரதிஷ்டை செய்யும்படியாக வைத்துக் கொண்டிருந்தால், சகோதரி கெட்டி அவர்கள் அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற பாடலை இசைத்துக் கொண்டிருக்கையில், ஏன் நீங்கள் அவர்களை பீடத்தண்டைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது சகோதரனும் நானும் வந்து அச்சிறு குழந்தைகளை கத்திற்கென்று பிரதிஷ்டை செய்வோம். சரி சகோதரன் நெவில், சகோதரி கெட்டி, உங்களுக்கு நன்றி, அது மிகவும் அருமையாய் உள்ளது. எத்தனை பேர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள்? நீங்கள் சிறு பிள்ளைகளை நேசிக்கவில்லை என்றால் அப்பொழுது உங்களிடத்தில் தவறான ஏதோ ஒரு காரியம் உள்ளது, ஏதோ ஒரு காரியம் தவறாய் உள்ளது. இப்பொழுது இன்றிரவு இப்பொழுது மற்ற ஆராதனைகளுக்குள்ளாக செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றிரவு நான் அதை செய்ய வேண்டிய காரணம் என்னவெனில், நாம் வழக்கமாக இந்த நாட்களில் சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்தும் போது நான் கிட்டத்தட்ட ஒரே ஒரு நாள் மாத்திரமே நடத்துவேன். ஏனென்றால் அது எனக்கு அப்பேற்பட்ட ஒரு நடுக்கத்தை அளிக்கிறது. நீங்களோ அதை ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டீர்கள். மற்றெந்த இடத்திலும் நடத்துவதை பார்க்கிலும் என்னுடைய சொந்த இடத்தில் நடத்துவது இருமடங்கு நடுக்கமாய் உள்ளது. நான் இந்த காலையில் அதனோடு செய்த அப்பேற்பட்ட ஒரு பெரும் பிழைக்காக நான் மன்னிப்பு கோரிக்கொண்டிருந்தேன். ஆனால் பில்லி ஜெபாட்டைகளை கொடுப்பதற்கு போதிய ஜனங்களை தான் கண்டறிய முடியவில்லை என்று என்னிடத்தில் கூறினதே என்னை வருத்தமடைய செய்த முதல் காரியமாயிருந்தது. அவனால் ஏறக்குறைய 12 அல்லது 14 பேர்களுக்கு மாத்திரமே கொடுக்க முடிந்தது. எவருக்குமே ஜெபாட்டைகள் தேவைப்படவில்லை. எனவே எல்லோருமே சுகமாக இருந்தனர் என்றே நான் இருக்கிறேன். ஆகையால் அதன் பின்னர் அதன் மூலம் நான் ஒருபோதும், அதாவது அப்பொழுது நான் அந்த ஜெபாட்டைகளை கூப்பிட துவங்கும் போது நான் மொத்தம் 10 அல்லது 12 அல்லது இங்கு எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரமே கூப்பிடுவேன் என்று நான் எண்ணிக்கொண்டேன். எனவே நான் அவர்களை மேலே அழைத்தேன். அப்பொழுது நான் வைத்திருந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணை ஏதோ ஒன்றை நான் கூப்பிடவில்லை. நான் கூப்பிட்டேன், ஆனால் அதற்கு பதில் வரவில்லை. திருமதி உட்ஸ் என்னை அழைக்கும் வரையில் நான் அதை குறித்து ஒருபோதும் எண்ணி பார்க்கவே இல்லை. அப்பொழுது அவள், சகோதரன் பிரணாம், பில்லி அந்த அட்டைகளை எடுத்து அந்த எண்களை மாற்றி கலந்து அதன் பின்னரே அவைகளை வெளியே கொடுக்கிறார். எனவே அவர் அந்த எண் 3 வைத்திருந்திருக்கலாம். அதுதானே எண் 3 அவருடைய சட்டைப்பையில் இருந்திருக்கலாம் என்று கூறினாள். நிச்சயமாகவே அவன் வழக்கமாக 50 கொடுக்கிறான். அவன் அவைகளை ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வரும் போது அவன் அவைகளை அப்படியே எண்களை மாற்றி கலந்து விடுகிறான். ஆகையால் ஒவ்வொருவரும் எவருமே எனக்கு எண் 1 கொடுங்கள் என்று கூற முடியாது. இல்லை என்றால் நாங்கள் எண் 1 துவங்காமல் இருக்கலாம். நாங்கள் 50 துவங்கலாம், உங்களுக்கு தெரியாது. பின்னால் உள்ள எண்ணிலிருந்து துவங்கலாம். நாங்கள் எண் 8 துவங்கி மேற்கொண்டு செல்லலாம், 20 துவங்கி மேற்கொண்டு செல்லலாம், நாங்கள் அறியோம். ஆனால் அவன் ஜனங்களுக்கு அவைகள் தேவைப்படும் போது அவைகளை அப்படியே ஒன்றோடு ஒன்று கலந்து அவைகளை அவர்களுக்கு தருகிறான். இந்த காலையில் நினைக்காமலேயே நான் 4 அல்லது 5 அதிகமானதை அழைத்திருக்கலாம். அப்பொழுது அவர்கள் அங்கில்லாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அது 20 அல்லது 30 எங்காவது இருந்திருக்கலாம். நீங்கள் பாருங்கள். அதன் பின்னரோ ஆனால் கர்த்தரதை கிரியை செய்தார். ஆனால் அது தூரமாய் மற்ற இடங்களில் நடத்தும் கூட்டங்களில் ஏற்படும் மன அழுத்தத்தை போல இங்கு உண்மையிலேயே ஏற்படுத்துகிறது இல்லை. நான் அதை ஒருபோதும் முயற்சிக்காமல் இருக்கலாம், அதை மீண்டும் முயற்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் அண்மையில் நான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், அவர் நமக்கு ஒரு நல்ல கூட்டத்தை தருவாரால் அப்பொழுது நான் அவரிடத்தில் அதற்கு மேல் ஒன்றையுமே கேட்க மாட்டேன் என்று நான் வாக்களித்தேன். ஏனென்றால் அது அப்பேற்பட்ட ஒரு கடினமான காரியமாய் இருந்து வருகிறது. அது வேதத்திற்கு எதிரானதாய் உள்ளது. புரிகிறதா? அதுதான் எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அது எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு தோல்வியை தருகிறது என்பதை அறிந்திருக்கிறேன். புரிகிறதா? நான் துவக்கத்திலேயே தோற்கடிக்கப்படுகிறேன். ஆனபோதிலும் யாரோ ஒருவர் இந்த பிற்பகல் வேறு யாரோ ஒருவரை அழைத்தார். திருமதி உட்ஸ் அவர்கள் யாரோ ஒருவரால் அழைக்கப்பட்டார். அதாவது சபையில் உள்ள யாரோ ஒருவர் இந்த காலை அழைக்கப்பட்டார். அது இந்த பிற்பகல் கிறிஸ்துவனிடத்திற்கு வந்திருந்த மிக மிக சுகவீனமாக இருந்த ஒரு மனிதனை குறித்தே என்று பின்னர் கூறப்பட்டது. கிறிஸ்துவனிடத்திற்கு வந்த அந்த மனிதன் மிகவும் சுகவீனமாயிருந்தார். மற்றொரு காரியம், நான் திருமதி உட்ஸ் அவர்களுடைய சகோதரிடத்தில் வயோதிக சகோதரிடத்தில் பேசினேன் என்றும், நான் அன்று நாள் கண்டக்கில் உள்ள அவளுடைய வீட்டில் உண்மையாகவே இருந்து அவளோடு பகல் உணவு இல்லை அவளோடு இரவு உணவு புசித்தேன் என்றும் திருமதி உட்ஸ் என்னிடத்தில் கூறினாள். நான் அந்த ஸ்திரீயை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை சர்வ வல்லமையுள்ள தேவன் அறிந்திருக்கிறார். பார்த்தீர்களா? அது உண்மை. சரியாக, தரிசனங்களோ தேவனை சார்ந்தவைகளாகவே இருக்கின்றன. அவைகள் எப்படி நடைபெறப் போகிறது அல்லது என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை நாம் ஒருபோதும் அறியோம். என்ன சம்பவிக்கப் போகிறது என்பது தேவனை பொறுத்ததாய் உள்ளது. ஆனால் நான் செய்ய அறிந்துள்ளதோ அவைகளுக்காக அங்கே காத்திருப்பதே ஆகும். அன்றொரு நாள் இந்த சிறு பெண் இங்கிருந்த போது பகுத்தறிந்து கூற வேண்டியதா இருந்தது. நான், இல்லை பாருங்கள், தேவனதை உலக முழுவதற்கும் தருவாரையானால் அது அருமையாயிருக்கும். ஆனால் அது அவ்வாறு இருந்திருந்தால் அப்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் இங்கே தெருவின் குறுக்கில் இடத்தில் கூறியிருந்ததற்கு அது முரணானதாயிருக்கும். அது சரியாயிருந்தது என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்குள்ள சபை அதை காணட்டும். ஆகையால் நான் அந்த திருமதி ஸ்னைடர் அவர்களை அழைத்தேன். சகோதரி ஸ்னைடர், அவள் இங்கே எங்கோ இருக்கிறாள். அவளுக்கு காது கேட்பதோ சற்று கடினமாய் உள்ளது. அப்பொழுது அந்த சிறு பெண்மணி, உங்களுக்கு கீழ்வாதம் உள்ளது, இல்லை மூட்டு வீக்கம், அதை போன்ற ஏதோ ஒன்று உள்ளது என்று அந்த மெல்லிய சத்தத்தில் கூறினாள். அது ஒரு உடைந்த இடுப்பு என்பதை நான் அறிந்திருந்தேன். அதன் பின்னர் பரிசுத்த ஆவியானவர் அதை இந்த காலையில் வெளிப்படுத்தினார். புரிகிறதா? இப்பொழுது அது என்னவா இருக்கிறது என்றால், அது ஒரு தெய்வீக வரமாய் உள்ளது. அது அதனுடைய ராஜாதிபத்தியத்தில் கிரியை செய்கிறது. ஆனால் உண்மையில் இங்கே இந்த பட்டத்தில் அதை மிகவும் கடினமாக்குகிறது எதுவென்றால், நான் இங்கே வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிற எல்லா நேரத்திலும் சிக்கல் அடைகிறேன். இல்லை என்றால் நான் சென்று ஜனங்களுக்கு இதை கூறுவேன். நான் சென்று, இப்பொழுது கர்த்தர் உங்களை குணப்படுத்தி இருக்கிறார். இயேசு 1900 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுக்காக மறித்த போது அவர் உங்களை குணப்படுத்தி விட்டார். அப்பொழுதே நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள். இப்பொழுது தேவனை பொறுத்த மட்டில், கிறிஸ்துவை பொறுத்த மட்டில், 1900 ஆண்டுகளுக்கு முன்னே நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள். உங்களுடைய வியாதி போய்விட்டது. அதை கிரியை செய்ய உங்களுடைய விசுவாசம் அதற்கு தேவைப்படுகிறது என்று கூறுவேன். அதன் பின்னர் அந்த நபரால் சென்று இரத்தாழ சுகத்தை பெற முடியவில்லை. அப்பொழுதோ அந்த நபர் திரும்பவும் வந்து, சகோதரன் பெண்ணா, நான் குணமடைந்து விட்டதாக இடத்தில் கூறினார் என்று கூறுகிறார். புரிகிறதா? தேவன் என்ன கூறினார் என்பதையே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அது ஒரு நபரிடத்தில் நேரடியாக இது கர்த்தர் உரைக்கிறதாவது, ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கப் போகிறது என்று உரைக்கப்படும் போது உங்களுடைய சுகமளித்தல் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அது உங்களுக்கு அங்கேயே நிரூபிக்கும். உங்களுடைய விசுவாசம் அதை முத்திரையிட்டிருக்கிறது. புரிகிறதா? வாக்கு சத்தம் உங்களுடையதா இருக்கிறது. அது என்னுடைய வார்த்தை அல்ல. நீங்கள் ஏற்கனவே சுகமடைந்து விட்டீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. புரிகிறதா? எப்படியும் மற்றவருக்கு, என்னால் அதை இங்கே ஜெஃபர்சன் வில்லில் உள்ள சபையோருக்கு மனதில் பதிய செய்ய முடியாது. என்னால் அதை சம்பவிக்க செய்யவும் முடியாது. எனக்கு தெரியும், நான் முடிந்த அளவு அதை விளக்கிக் கூற முயல்வேன். அதை சம்பவிக்க செய்யவோ முடியாது. அவ்வளவுதான். இங்கே அண்மையில் நான் ஒரு மனிதனிடத்திற்கு, மறித்துக் கொண்டிருந்த மனிதனுடைய வீட்டுக்கு சென்றேன். அவர்கள், அவனுக்காக ஜெபிக்க வாருங்கள், அவன் காலை வரையிலும் உயிர் வாழ மாட்டான் என்று மருத்துவர் கூறிவிட்டார் என்று கூறி என்னை அழைத்தார்கள். நானும் உள்ளே சென்றேன். அப்பொழுது அந்த வாலிபு மனிதன் என்னிடத்தில், திரு பிரணாம் அவர்களே, நான் மறிக்க விரும்பவில்லை என்று கூறினான். ஏன்? நிச்சயமாகவே அந்த வாலிபு மனிதன் மறிக்க விரும்பவில்லை. அவன் அங்கே 2 பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பத்தை உடையவனாக இருந்தான். எனவே நான் அங்கு சென்றேன். அப்பொழுது நான், இப்பொழுது பார், உன்னுடைய மருத்துவர் யார் என்று கேட்டேன். அவனோ அதை என்னிடத்தில் கூறினான். அப்பொழுது நான், இப்பொழுது நீ மறிக்கப் போகிறாய் என்பதை மருத்துவர் ஒரு கால் கூறியிருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் நீ மறிக்கப் போகின்றாய் என்று தேவன் உரைத்திருக்கவில்லை என்று கூறினேன். மேலும் நான், இப்பொழுது வேதாகமத்தின்படி நீ ஏற்கனவே குணமடைந்து விட்டாய், ஏனென்றால் இயேசுவானவர் உன்னுடைய சுகமளித்தலுக்காக மறித்தார் என்றேன். அப்பொழுது அவரோ, நான் குணமடைவேன் என்று நீர் விசுவாசிக்கிறீரா என்று கேட்டான். அதற்கு நான் அதை முற்றிலுமாக விசுவாசிக்கிறேன் என்று கூறினேன். நான் ஒரு மனிதனுக்காக ஜெபிக்க சென்றிருந்து அந்த மனிதன் தனக்காக விசுவாசிக்கும்படியான அந்த விதமான விசுவாசத்தை உபயோகிக்காமல் இருந்தால், அப்பொழுது நான் போய், ஓ இல்லை இல்லை, நீங்கள் மறிக்கப் போகின்றீர்கள் என்று, அதாவது நீங்கள் மறித்துவிடப் போகின்றீர்கள் என்று மருத்துவர் கூறியிருந்தால் அதுவே இப்பொழுது இதற்கு முடிவாகிறது என்று கூறினால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு நபர் வியாதியஸ்தருக்காக வந்து ஜெபிக்க விரும்பப்பட மாட்டார் அல்லவா? அந்த நபர் என்னுடைய வீட்டில் எனக்காக ஜெபிக்க நான் விருப்பப்பட மாட்டேன். அவர் யாராக இருந்தாலும், அவர் அதை கண்டிருந்தாலும் அல்லது காணாமல் இருந்தாலும், அவர் விசுவாசத்தை பற்றி கொண்டு எனக்காக வாக்குத்தத்தின் மேல் நிற்க விரும்புகிறவரையே நான் ஜெபிக்கும்படிக்கு விரும்புவேன். அது உண்மை. நாங்கள் சென்று ஜெபத்தை ஏறெடுத்தோம். அப்பொழுது நான், இப்பொழுது திடன் கொள்ளுங்கள் என்றேன். அதற்கு அவரோ, நான் சுகமடைவேன் என்று நீர் பொறுப்படுத்தி கூறுகிறீரா என்று கேட்டார். அப்பொழுது நான், ஏன், நிச்சயமாக நீர் சுகமடைவீர் என்று தேவனுடைய வார்த்தை உரைத்தது. பாருங்கள், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்றேன். அப்பொழுது அவர், சரி, நான் அதை விசுவாசிப்பேன் என்றார். பின்னர் புறப்பட்டு சென்று தன்னுடைய மனைவியிடத்தில் அதை கூறினார். மருத்துவரோ, அந்த மனிதன் மறித்துக் கொண்டிருக்கிறான், அவன் மறித்துக் கொண்டிருக்கவில்லையா என்றார். மேலும், ஆம், அவன் மறித்துக் கொண்டிருக்கிறான் என்றே கூறினார். எனவே அதற்கு அடுத்த நாள், இல்லை அதற்கு அடுத்த இரண்டு நாட்கள் கழித்து அந்த மனிதன் மரித்து போய்விட்டான். அதன் பின்னர் அந்த ஸ்திரீ வெளியே போய் மதுருந்த தொடங்கி தொடர்ந்து குடித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது இந்த சபையின் உதவிக்காரர்களில் ஒருவர் என்று நான் நினைக்கிறேன், அவர் அந்த ஸ்திரீயிடத்திற்கு சென்று அவள் மீண்டும் சபைக்கு திரும்பி வரும்படிக்கு அவரிடத்தில் கேட்டுக் கொண்டார். அதற்கு அவளோ, நான் யாரையுமே நம்ப மாட்டேன், இங்கே வந்து என்னுடைய கணவனுக்காக ஜெபித்து அவர் உயிரோடு இருக்க போவதாக கூறினார். ஆனால் அவர் அதற்கு இரண்டு இல்லை மூன்று நாட்கள் கழித்து மறித்து போய்விட்டார் என்று கூறினாள். மேலும் நான் நம்பவே மாட்டேன் என்றும் கூறினாள். இப்பொழுதோ அவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள். சரி, ஆனால் எப்படியாயினும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கு ஜனங்கள் கவனம் செலுத்துகிறதில்லை என்பதையே அது காண்பிக்கிறது. புரிகிறதா? நிச்சயமாக நான் ஒரு நபருக்காக ஜெபித்திருந்தால் நான் அந்த ஜனங்கள் உயிரோடு இருக்க போகின்றார்கள் என்று அவர்களிடத்தில் நான் கூறினால் அப்பொழுது அவர்கள் உயிரோடு இருக்க போகின்றார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என்னுடைய வார்த்தை கர்த்தர் உரைக்கிறதாவது என்று முற்றிலுமானதா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல். நீங்கள் அதை அவிசுவாசித்தால் நீங்கள் எப்படியும் மறித்து போவீர்கள். நிச்சயமாக இதோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது உள்ளது. அநேகர் அதை பெற்று மறித்து போகிறார்கள். அநேகர் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை பெற்று நரகத்திற்கு போகிறார்கள். நீங்கள் அதற்கு அதை பெற்றுக் கொள்ளவே வேண்டாம். சரியா? நிச்சயமாக புரிகிறதா? அது என்னவென்றால் அவை யாவும் உங்களுடைய விசுவாசத்தையே அடிப்படையாக கொண்டுள்ளது. சகோதரன் காலின்ஸ், அவர் இன்றிரவு இங்கில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்று காலையில் அவர் கூறுவதை கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் அதன் பேரிலான மிக தீரமான உரையை நிகழ்த்தினார். பார்த்தீர்களா? புரிகிறதா? அவர் பிரசங்கித்தார். அவர் இப்பொழுது நீங்கள் இங்கே பெற்றிருக்கிற அதே விசுவாசத்தோடு நீங்கள் அங்கே வெளியேற வேண்டியவர்களாக இருக்க போகிறீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய ஸ்தாபனத்தில் உள்ள உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசமாக இராமல் கிறிஸ்துவில் உள்ள விசுவாசமாக உள்ளது. நீங்கள் அந்த விசுவாசத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றார். அது முற்றிலும் உண்மை. முற்றிலுமாக தெய்வீக சுகமளித்தல் உங்களுடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஆனால் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற தேவனுடைய வார்த்தையின்படி இயேசுவானவர் கல்வாரியில் மறித்த போது ஒவ்வொரு நபரும் குணமாக்கப்பட்டு விட்டனர். சரியா? நாம் குணமானோம். வேதம் நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள் என்று கூறிவிட்டது. ஆகையால் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள். நான் ஒரு வார்த்தையின் பிரசங்கியாராயிருக்கிறேன். எனவே தேவன் ஏதோ ஒரு காரியத்தை தவறாக கூறிவிட்டார் என்று அவரிடத்தில் போய் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய பலவீனம் எங்கே உள்ளது என்று தேவன் உங்களுக்கு சொல்வார். புரிகிறதா? ஆகையால் அது உங்களுடைய விசுவாசமாய் உள்ளது. இயேசு, நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் என்றார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய விசுவாசத்தை உறுதி செய்து அதை திடப்படுத்தி கர்த்தர் உரைக்கிறதாவது நாளை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பெற்றுக் கொள்வாய் என்றும் குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கும், அது இங்கே ஒரு குறிப்பிட்ட வழியில் முடிவரும், நீங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சந்திப்பீர்கள், அது உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்று கூறியுள்ளதை நீங்கள் கேட்கும் போது அப்பொழுது நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். அது இப்பொழுது இங்கே ஒரு சரியாக ஒரு முடிவு பெற்ற கிரியையாய் உள்ளது. ஆனால் அதுவோ தெய்வீக சுகமளித்தலை கூறும்படிக்கு வரும்போது நான் அதே அடிப்படையின் பேரில் அந்த பாணியிலேயே ரட்சிப்பை போன்றே தெய்வீக சுகமளித்தலை எடுத்து வைக்க வேண்டியதாக உள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன செய்திருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசுவானவர் மரித்த போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஏனென்றால் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கவே அவர் மரித்தார். ஆனால் நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் வரையில் அது உங்களுக்கு ஒருபோதும் எந்த நன்மையுமே செய்யாது. ஆனால் உங்களுடைய பாவங்களை பொறுத்த மட்டில் அவைகள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. அது உண்மை. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. புரிகிறதா? அங்குதான் காரியமே உள்ளது. இப்பொழுது அதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது அது உபதேசத்திலும் வேத வாக்கியங்களிலும் உள்ளதை நான் அறிவேன். நாம் ஒரு கலப்படமான சபையாக இருக்கிறோம். அநேக சமயங்களில் இந்த எபிரேய புத்தகத்தை சரியாக கூறினால் இது ஒரு ஆழமான புத்தகமாக உள்ளது. நான் இப்பொழுது கொஞ்ச நேரம் அதை விட்டு செல்லப் போகின்றேன். நான் இந்த இரவு ஏழாவது அதிகாரத்தின் கடைசி பாகத்தை முடித்துவிட முயற்சிக்கப் போகிறேன். இப்பொழுது உங்களுடைய சிந்தையில் அநேக கேள்விகள் உள்ளன என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களில் அநேகருக்கு கேள்விகள் உள்ளன, எனக்கும் கூட உண்டு. இப்பொழுது அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமானால் நான் வரும்போது நான் இப்பொழுது மெக்சிகனுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அதன் பின்னர் மெக்சிகனில் இருந்து நான் கொலராடோவுக்கு போகிறேன். பின்னர் கொலராடோவில் இருந்து மேற்கு கரைக்கு செல்கிறேன். இப்பொழுது நாங்கள் வரும்போது கர்த்தருக்கு சித்தமானால் இப்பொழுது எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை நான் சிக்காகோவிற்கு செல்லாமல் இருந்தால் அப்பொழுது நான் ஒரு கால் வருகின்ற ஞாயிறு இரவு இங்கே திரும்பி வருவேன். இப்பொழுது நாம் இங்கே இந்த புத்தகத்தினூடாக இவை யாவற்றினூடாகவும் கிட்டத்தட்ட ஆறு வாரங்களாக நம்முடைய மேய்ப்பரை பிரசங்க பீடத்தில் இருந்து பிரசங்கிக்கு விடாமல் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? இப்பொழுது நான் அதை செய்ய விரும்புகிறதில்லை. சகோதரன் நெவில் அவர்கள் ஒரு அருமையான இனிமையான அன்பான சகோதரன். இந்த சபையானது சகோதரன் நெவில் அவர்களை நேசிக்கிறது என்றே நான் நிச்சயம் நம்புகிறேன். இதற்கிடையில் நான் பேசிக் கொண்டிருக்கையில் இந்த தேசத்தில் எங்கோ உள்ள யாரோ ஒருவர் சகோதரன் நெவில் அவர்களை இந்த பிரசங்க பீடத்திலிருந்து நீக்கிவிடும்படி சில அஞ்சல் அட்டைகளை எழுதியுள்ள குற்றவாளியாக இருக்கிறார். நீங்கள் அதை என்னோடு தெளிவாக முடிவு செய்து கொள்ளப் போகிறீர்கள். அது உண்மை. ஆம், உண்மையாகவே. இப்பொழுது நான் உங்களிடத்தில் அதாவது உதவிக்காரரின் குழுவினை குறித்த ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். உதவிக்காரரின் குழுவிற்கு அந்த போதகரோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இல்லை ஐயா, சபையே முழு அதிகாரத்தையும் உடையதாயிருக்கிறது. ஒரு உதவிக்காரரின் குழுவானது இந்த சபையில் இங்கே ஒழுங்குமுறை முதலியவற்றை காத்துக்கொள்ளும்படியான காவல்காரராய் உள்ளது. ஆனால் அது நடைமுறை ஒழுங்கினை செயல்படுத்துகிற போது அப்பொழுது முழு சபையும் அவனமாக கூற வேண்டும். இந்த சபையானது சபைக்குள்ளான தலைமை உரிமையின் பேரில் கட்டப்பட்டுள்ளது. ஆகையால் நான் இந்த போதகரை நீக்குவதிலோ அல்லது வேறு ஒருவரை உள்ளே கொண்டு வருவதிலோ கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் சபையின் சொத்தை சொந்தமாக வைத்திருக்கிறேன். அது சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாவரும் சபையாயிருக்கிறீர்கள். ஜனங்களாகி நீங்கள் தான் அதை கட்டுப்படுத்தும் ஆற்றலை உடையவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் தான் சபையாயிருக்கிறீர்கள். சபையானது தேவனுடைய பரிசுத்த சபையானது. அந்த சபையில் பரிசுத்த ஆவியினுடைய ராஜாதிபத்தியத்தை கொண்டுள்ளது. நான் செய்கிற ஒரே காரியம் என்னவென்றால், நான் இந்த சபையில் கொண்டுள்ள சொத்தும் சபைக்காக கொடுக்கப்படுகின்றபடியால் அதை சபைக்கே அழித்து விடுகிறேன். அதற்கு வரியே கிடையாது. சபையானது தங்களுக்கு சொந்தமாக போதகரை தேர்ந்தெடுக்கிறது. எனக்கு அதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. இந்த போதகர் எப்போதாவது இந்த சபையை விட்டு செல்லக்கூடுமானால், போதகர் தானாகவே சபையை விட்டு செல்ல தீர்மானித்தால், அல்லது சபையின் பெரும்பான்மையான வாக்குகள் போதகரை மாற்ற வேண்டும் என்று கூறியிருந்தால் மாத்திரமே அதை செய்யலாம். அந்த ஒரே ஒரு வழியில் தான் அதை செய்யலாம். எந்த உதவிக்காரரின் குழுவும் அதை செய்ய முடியாது. உதவிக்காரரின் குழு சபையில் ஒழுங்குமுறைகளையும் மற்ற காரியங்களையும் மாத்திரமே நிர்வகிக்கிறது. தருவகத்த அவர்களுக்கும் இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. சபையை பழுது பார்ப்பது மாத்திரமே அவர்களுடைய பணியாகும். முழு தர்மகத்தா குழுவும் ஒன்று சேர்ந்து கூடி நாம் இதை கட்டுவோம் அல்லது நாம் அதை கட்டுவோம் என்று கூறும் வரை அவர்களும் அதை செய்ய முடியாது. அப்பொழுதும் பொருளாளர் அதை செய்ய பணம் வைத்திருக்கிறாரா என்று அவர்கள் பொருளாளரை கேட்க வேண்டும். ஆமையா, ஆனால் எந்த உறுப்பினருக்கு எதிராவது ஏதாவது புகார் இருந்தால், ஒரு உறுப்பினர் மற்றொருவருக்கு எதிரான ஒரு புகாரை உடையவராய் இருந்தால், அல்லது தவறான ஏதோ காரியத்தை உடையவராய் இருந்தால், அப்பொழுது நீங்களே அந்த சகோதரத்திற்கு சென்று நீங்களும் அவரும் தனியாக இருக்கும் போது அதை குறித்து அவரிடத்தில் பேச வேண்டும். அப்பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதன் பின்னர் நடக்க வேண்டிய அடுத்த காரியம், நீங்கள் உதவிக்காரர்களில் ஒருவரை அல்லது வேறு யாரோ ஒருவரை உங்களோடு அந்த சகோதரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதன் பின்னரும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அப்பொழுது நீங்கள் வந்து அதை சபைக்கு சொல்லுங்கள். அதன் பின்னர் சபையானது அப்பொழுது அவன் சபையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அப்பொழுது வேதம் அவன் ஒரு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக என்று உரைத்துள்ளது. அது உண்மையே. ஒரு நபர் குற்றவாளி என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் எந்த நபரானாலும் நீங்கள் அவரிடத்திற்கு போய் பேசவில்லை என்றால், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சபையின் பாகமாக இருக்கிறபடியால் அந்த பாவத்திற்காக பதில் கூறப் போகிறீர்கள். அது உண்மை. எந்த நபராவது ஒரு உதவிக்காரருக்கு விரோதமான ஒரு புகாரை உடையவராயிருந்தால், உதவிக்காரருக்கு எதிராகவோ அல்லது சபையில் உள்ள யாரோ ஒருவருக்கு எதிரான புகாரை உடையவராயிருந்தால், அதற்கு மூன்று பேர் தேவையாயிருக்கிறது. எனவே மூன்று பேர் வந்து சாட்சியாக இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளை கூற வேண்டும். அதாவது ஒரு உதவிக்காரருக்கு எதிராக ஒரு மனத்தாங்கல் உள்ளது என்பதை போதகரிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். ஆகையால் ஒரு உதவிக்காரருக்கு எதிராக ஒரு மனத்தாங்கல் இருந்தால், உதவிக்காரர் வெறுமன ஒரு மனிதன் அல்ல, ஒரு பரிபூர்ண மனிதர். அவர் ஒரு உதவிக்காரரின் பணியினை குற்றமற்றவராக தொடர்ந்து செயல்புரிய வேண்டும். அப்பொழுதே அவர் குற்றமற்றவராக கண்டறியப்படுவார். அந்த உதவிக்காரர் அந்த பணியினை சரியாக செயலாற்றிக் கொண்டிருக்கவில்லை என்பதை அந்த சபையோர் கண்டால், அப்பொழுது சபையில் உள்ள அந்த நபர் தன்னோடு மூன்று பேரை அழைத்துக் கொண்டு போதகரிடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த உதவிக்காரர் வீட்டிலேயே ஒரு இரவு தரித்திருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுவார். அதன் பின்னர் போதகர் வந்து சபையோர் ஒன்று கூடும் போது அந்த மனத்தாங்கலை கூறுவார். அப்பொழுது சபையோர் அந்த உதவிக்காரர் தொடர்ந்து உதவிக்காரராய் இருக்கலாம் என்று வாக்களித்தால், அவர் தொடர்ந்து உதவிக்காரராய் இருக்கலாம். அப்படி இல்லாமல் சபையோர் அவர் உதவிக்காரராய் இருப்பதிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று வாக்களித்தால், அப்பொழுது அவர்கள் அன்றிரவே ஒரு புதிய உதவிக்காரரை தேர்ந்தெடுக்க வேண்டும். புரிகிறதா? ஆகையால் எந்த ஒரு நபருக்குமே இதில் செய்யும்படியான எந்த ஒரு காரியமும் இல்லை. அது பெரும்பான்மையான ஜனங்களை பொறுத்ததாய் உள்ளது. ஆமையா, அவருக்கு ஆதரவாக 20 வாக்குகள் இருந்து அவருக்கு எதிராக 21 வாக்குகள் இருந்தால் அவர் தொடர்ந்து நீடிக்கலாம் அல்லது நீடிக்காமலும் இருக்கலாம். புரிகிறதா? அது சபைக்குள்ளான தலைமை உரிமையாய் உள்ளது. அப்பொழுது ஒவ்வொரு அங்கத்தினரும் சபையில் அதை அவண்ணமாயிருக்க ஆமோதிக்க வேண்டும். ஏதாவது காரியம் தவறாக நடைபெறுமாயின், அப்பொழுது அவர்கள் வந்து தேவனுடைய சபையின் நடவடிக்கையில் எந்த காரியமும் முட்டுக்கட்டையாயிராமல் அவைகள் முற்றிலுமாயிருப்பதை காண அந்த ஒரு காரியத்தை அவர்கள் தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டும். ஆனால் போதகரே சபையின் முழுமையான முடிவான அதிகாரத்தை உடையவராயிருக்கிறார். அது வேதாகம முறைமையா இல்லையா என்பதை வேதத்தில் வாசித்து பாருங்கள். அது முற்றிலும் உண்மையே. மூப்பருக்கு மேலாக ஒருவரும் இல்லை. சகோதரர் நெவில் இங்கே என்ன செய்கிறார் என்பதோடு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது உங்களையும் சகோதரர் நெவில் அவர்களையும் பொறுத்ததாய் உள்ளது. சகோதரர் நெவில் யெகோவா சாட்சிக்காரின் உபதேசத்தை பிரசங்கிக்க விரும்பினால் அது அவரையும் உங்களையும் பொறுத்ததாய் உள்ளது. புரிகிறதா? அவர் விரும்புகிற எந்த காரியத்தையாவது அவர் பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்பினால் அது உங்களுக்கும் அவருக்கும் இடையே உள்ள காரியமாகும். அவ்வளவுதான். அவர் அங்கு அதை பிரசங்கிக்க சபையோர் வாக்களித்தால் அப்பொழுது அது சரி. அது அவரை பொறுத்ததாகும். நான் செய்கிற ஒரே ஒரு காரியம் சொத்தினை அப்படியே சொந்தமாக ஏற்றுக் கொள்கிறேன். வேறு ஏதோ ஒன்று எழுமுமாயின், அதாவது போதகரை நீக்குவது போன்றதாக இருக்குமாயின், அப்பொழுது அவர்கள் அதன் பேரில் ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். நீங்கள் அதை செய்யும்படி ஒரு உதவிக்காரரை கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் என்னிடத்தில் வந்து கேட்கலாம். அப்பொழுது நான் வந்து, நீங்கள் போதகரை நீக்க வேண்டுமானால் ஏன் என்று என்னிடத்தில் சொல்லுங்கள், அவர் ஏதாவது காரியத்தை செய்து விட்டாரா என்று கேட்பேன். அப்பொழுது நீங்கள், ஆம், நாங்கள் அவர் வதருந்தும் போதே பிடித்து விட்டோம், இல்லை என்றால் நாங்கள் அவர் இதை செய்யும் போது அல்லது சரியில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போது பிடித்து விட்டோம் என்று கூறுவீர்கள். மேலும் அதற்கு நீங்கள் மூன்று சாட்சிகளை வைத்திருக்கிறீர்களா என்று கேட்பேன். அப்பொழுது நீங்களோ, ஆம், நாங்கள் வைத்துள்ளோம் என்று கூறுவீர்கள். அப்பொழுது அந்த சாட்சிகள் முதலில் சோதித்தறியப்பட வேண்டும். மூப்பருக்கு எதிரான இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள் முதலில் நிரூபிக்கப்பட்டால் ஒழிய அந்த மூப்பருக்கு விரோதமான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதன் பின்னர் நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றும், நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று அதை நிரூபிக்க நீங்கள் அதற்காக ஆணையிட்டு கூற வேண்டும். ஆகையால் நீங்கள் அவ்வாறு செய்வீர்களேயானால் அப்பொழுது அது தவறு என்று அந்த பாவமானது வெளிப்படையாக கடிந்து கொள்ளப்படுகிறது. அதன் பின்னர் சபையோரே, நீங்கள் உங்களுடைய போதகரை மாற்ற விரும்புகிறீர்களா என்று கேட்க வேண்டும். அப்பொழுது சபையோர் அவரை மன்னித்து அவரே இன்னமும் தொடர்ந்து இருக்கட்டும் என்று வாக்களித்தால் அப்பொழுது அந்த விதமாகவே அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். புரிகிறதா? அதுவே ஒரு சபையை தொடர்ந்து நடத்த நமக்கு போதுமான அழகான வழியா இருக்கிறது அல்லவா? அதைத்தான் வேதம் கூறினது. இந்த ஒருவரை உள்ளே கொண்டு வர அதிகப்படியான அதிகாரத்தை பெற்றுள்ள பேராயர்களோ கண்காணிகளோ குழுக்களோ நமக்கு கிடையாது. இங்கே பரிசுத்த ஆவியை தவிர அதிகாரம் பெற்றவர் வேறு யாருமே கிடையாது. அது உண்மை. அவரே செயல்பட செய்கிறார். நாம் அவரை பெரும்பான்மையான ஜனங்களை கொண்டும் அந்த ஜனங்கள் செல்கிற விதத்தை கொண்டுமே அவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆகையால் ஒரு பக்கத்தினர் இதை செய்ய விரும்பினால் மற்றொரு பக்கத்தினரோ அதை செய்ய விரும்புகிறார்கள். அதில் ஒரு பக்கத்தினர் ஜெயங்கொள்ளுகிறார்கள். தோல்வியை தடுக்கிற பக்கத்தினர் அவர்கள் அதை குறித்து என்ன செய்கிறார்கள்? ஜெயங்கொண்டுள்ள மற்றவர்களோடு உடனே சேர்ந்து கொண்டு, நாங்கள் அப்போது தவறாயிருந்தோம், நாம் இனிமேல் இப்படியே தொடர்ந்து செல்வோம், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே அந்த தேர்வு உரிமையை செய்துள்ளார் என்று கூறுவார்கள். புரிகிறதா? அது முற்றிலும் உண்மையே. நாம் ஒரு மக்களாட்சியாக அமெரிக்கர்களாக நிலைநிற்கும் வரையில் ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் நமக்கு ஒரே மாதிரியான ஆதரவளிப்பது போன்றேயாகும். ஜனநாயக கட்சிக்காரர்கள் ஆட்சியில் இருந்தால் குடியரசுக் கட்சிக்காரர்கள் அவர்களை செயல்பட செய்ய ஆதரிக்க வேண்டும். குடியரசுக் கட்சிக்காரர்கள் ஆட்சியானால் மக்களாட்சிக்காரர்கள் ஆதரிக்க வேண்டும். புரிகிறதா? அதுவே நம்மை ஒரு தேசமாக்குகிறது. எப்பொழுது நாம் அதை முறிக்கிறோமோ அப்பொழுது நாம் நம்முடைய ஜனநாயகத்தை முறித்து போடுகிறோம். அது உண்மை. ஜனநாயக கட்சியினர், நான் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, ஏனென்றால் குடியரசுக் கட்சியினர் ஆட்சியில் இருந்தனர் என்று கூறினால் அப்பொழுதே நாம் வீழ்ச்சி உறுகிறோம். நான் ஒரு கண்டக்கியன். நாம் ஒன்று சேர்ந்திருந்தால் நிலைத்திருப்போம், பிரிவுற்றால் வீழ்ச்சி உறுவோம். இப்பொழுது சபையில் எந்த காரியமாவது தவறாயிருப்பது உங்களுக்கு எப்போதாவது தெரிந்திருந்தால், ஒரு தனிப்பட்ட நபரிடத்தில் அல்லது யாரோ ஒரு நபரிடத்தில் அல்லது எந்த காரியமாவது தவறாயிருப்பதை நீங்கள் அறிந்திருந்தால், அப்பொழுது நீங்கள் சபையில் அந்த காரியத்தை தெளிவுபடுத்தவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு முன்பாக பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இது என்னுடைய தோள்களின் மீது இல்லை என்பது நினைவிருக்கட்டும். அது உங்களுடைய தோள்களின் மேல் உள்ளது. சபையில் எந்த காரியமாக தவறாயிருந்தால் தேவன் அதற்காக உங்களை பதில் கூற செய்வார். அது உண்மை. அந்த விதமாக அவர் தம்முடைய சபையை தொடர்ந்து செயல்படுத்துகிறார். அந்த விதமாகத்தான் அது வேதத்தில் உள்ளது. அது வேதாகம முறையாய் உள்ளது. அதுவே சபைக்குள்ளான ராஜாதிபத்தியமாய் உள்ளது. போதகரே தலையாயிருக்கிறார். அது உண்மை. ஆமேன். இப்பொழுது இங்கே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய செய்திக்கு வருகிறோம். நீங்களோ இப்பொழுது அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த செய்தி ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது என்பது நினைவிருக்கட்டும். சபையின் ஒலிப்பதிவுகளில் கட்டளைகள் மற்றும் சபையின் ஒழுங்குமுறை விதிகள் ஒலிப்பதிவு செய்யப்பட்டுள்ளன. அது வேதாகமத்தின் படியாய் உள்ளது. நாம் அதை செயல்படுத்துகிறதில்லை. தலைமையில் எவருமே இல்லை. இல்லை, எல்லோருமே, நாம் எல்லோரும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு தலைவர் உண்டு. அது போதகராய் உள்ளது. அவர் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படும் வரையில் அவரே நமக்கு தலைவர். உண்மை. சரி, இப்பொழுது இங்கே இதில் அரே கேள்விகள் இருக்கப் போகின்றன. ஆகையால் அடுத்த முறை சகோதரன் நெவில் அவர்கள் வானொலி ஒலிபரப்பில் இருக்கும் போது நான் இங்கு இருப்பேன். அப்பொழுது நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து பரபரப்பாக வாதிடும்படி நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்வீர்களா? சரி. பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி என்பதன் பேரில் நான் போதித்துள்ளேன் என்பதை நான் அறிவேன். நான் ஏசு கிறிஸ்துவின் உயரிய தெய்வீக தன்மை என்பதன் பேரில் நான் விசுவாசியின் பாதுகாப்பு, முன்னறிதல், முன்குறித்தல் மற்றும் அதை குறித்த அநேக காரியங்களின் பேரில் போதித்துள்ளேன். என்னுடைய சபையில் பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அது முற்றிலும் சரியாயிருக்கலாம், முற்றிலுமாக. ஆனால் இப்பொழுது அந்த காரியங்களில் நானும் கூட ஒரு பிரமாணக்காரன். நான் ஒரு கால்வினிஸ்ட். நான் அப்படியே வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். இப்பொழுது அவர்களை குறித்த சில கேள்விகள் இருக்குமானால் நான் அத்தாட்சிகள் மற்றும் உணர்ச்சிகள் பேரில் போதித்துள்ளேன். அந்த எல்லா காரியங்களோடும் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கலாம். ஆகையால் வருகின்ற இரவுகளில் ஒன்றில் ஒரு கால் நாம் அதற்கு ஏற்பாடு செய்வோம். நீங்கள் இங்கே திரும்பி வருவதற்காக விரைந்து செல்ல மிகவும் துரிதப்படுகின்றீர்களா? நாங்கள் புதன்கிழமை இரவு, இந்த வருகின்ற புதன்கிழமை இரவு அதற்காக ஏற்பாடு செய்வோம். ஆகையால் என்னால் அப்பொழுது அதற்கு பதிலளிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். புதன்கிழமை இரவு உங்களுடைய கேள்விகளை கொண்டு வந்து அவைகளை இங்கே மேடை மீது வையுங்கள். வேதாகமத்தை குறித்த கேள்விகளை. சரி, நான் இப்பொழுது போதித்து வந்துள்ளதன் பேரிலான கேள்விகளை கொண்டு வந்து மேடையின் மீது வையுங்கள். புதன்கிழமை இரவு. அதன் பின்னர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படியும் சிகாகோவில் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் அங்கிருந்து மிக்சிகருக்கு போகிறேன். கத்தருக்கு சித்தமானால் என்னால் முடிந்த அளவு மிகச் சிறந்த வகையில் கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி முயற்சிக்க புதன்கிழமை இரவு நான் இங்கிருப்பேன். இப்பொழுது கர்த்தர் இரக்கமாயிருப்பாராக. இப்பொழுது நாம் அப்படியே ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இப்பொழுது ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, இது உம்முடைய மகத்தான ஒழுங்குமுறை திட்டமாய் உள்ளது. இது உம்முடைய சபையாய் உள்ளது. கர்த்தாவே, இது நீர் அசைவாடுகிறதாய் உள்ளது. தேவ ஆவியானவர் எங்களை செயல்பட தூண்டுகிறபடியால் நாங்கள் செயல்பட விரும்புகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த செய்தியை ஒத்திகையாக பார்த்து இந்த ஆழமான காரியங்களுக்குள் சென்று பார்க்கிறபடியால், எங்களுக்கு தேவையாயிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது இந்த எபிரேய புத்தகத்தை நான் மகத்தான புத்தகங்களில் ஒன்று என்றே மதிப்பிடுகிறேன். கொஞ்ச காலம் கழித்து ஒரு கால் நான் அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கலாம். தேவன் அனுமதிப்பாரேயானால் நான் வெகு சீக்கிரத்தில் வெளிநாடுகளுக்கு செல்வேன். நான் ஒரு தரிசனத்தின்படி ஆப்பிரிக்காவிற்கு செல்ல வேண்டும். நான் ஆப்பிரிக்காவிற்கு சென்று அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் வரையில் என்னுடைய கூட்டங்கள் ஒருபோதும் அதிக அளவில் வெற்றியாய் அமையாது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அங்கு செல்வது அநேகமாக இந்த வருகின்ற வசந்த காலத்தில் ஏதோ ஒரு நேரமாயிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துக்கு இடையில் நான் எபிரேயர் புத்தகத்திலிருந்து இன்னும் ஒரு அதிகாரத்தை, அதாவது எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏறக்குறைய அந்த 11வது அதிகாரத்தில் ஒரு வாரம் தரித்திருந்து அந்த பண்பு இயல்புகளை ஒவ்வொன்றாய் எடுத்து, இல்லை, அந்த நற்குணங்களை கொண்ட ஒவ்வொருவரையும் தனித்தனியே எடுத்து அவர்களுடைய பண்பு இயல்புகளை விளக்கி கூற உள்ளேன். புரிகிறதா? விசுவாசத்தினாலே நோவா. அப்பொழுது நோவாவின் ஜீவியத்தை எடுத்து பிரசங்கிப்பேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம். அப்பொழுது ஆபிரகாமின் ஜீவியத்தை எடுத்து பிரசங்கிப்பேன். விசுவாசத்தினாலே ஆபேல். அப்பொழுது ஆபேலின் ஜீவியத்தை எடுத்து பிரசங்கிப்பேன். புரிகிறதா? அதை விளக்கி கூறுவேன். நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? ஓ, அந்த விதமாகவே அதை பேசுவேன். அப்பொழுது நாம் முழு வேதாகமத்தையும் எடுத்து பேசப் போகிறோம். ஒரு கால் நாம் அதை ஒரு வாரம் அல்லது 10 நாள் கூட்டங்களில் அதை நடத்த முயற்சிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களினூடாக அல்லது அதை போன்ற விடுமுறை நாட்களினூடாக ஒரு கூட்டத்திற்கு பின் மற்றொன்றாக அவைகளை ஒரு எழுப்புதலை போன்று நடத்தலாம். இப்பொழுது எபிரேயரின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் நாம் இந்த மகத்தான குணாதிசயம் கொண்டவரை சந்திக்கிறோம். அவருடைய பெயர் என்னவா இருந்தது என்பதை யார் எனக்கு சொல்ல முடியும்? மெல்கிசேதேக்கு. இப்பொழுது இந்த மெல்கிசேதேக்கு யாராயிருந்தார்? அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்தார். அவர் சாலேமின் ராஜாவாயிருந்தார். அது எருசலேமின் ராஜா என்பதாகும். அவர் தகப்பன் இல்லாதவராயிருந்தார். அவர் தாயும் இல்லாதவராயிருந்தார். அவருக்கு அவருடைய பிறப்பின் நேரம் இல்லாதிருந்தது. அவர் மறித்து போகும் ஒரு நேரத்தை ஒருபோதும் உடையவராயிருக்க மாட்டார். இப்பொழுது அது நித்தியமாக இருக்க வேண்டும் என்று நாம் கண்டறிகிறோம். என்றென்றும் என்னும் வார்த்தை ஒரு கால அளவையே குறிக்கிறது என்பதை நாம் கண்டறிகிறோம். அது உங்களுக்கு இன்னமும் நினைவிருக்கிறதா? ஒரு கால அளவு, அது என்னென்றைக்கும் என்பதாகும். என்றென்றும் என்பது வேதத்தில் ஒரு கால அளவு என்று அநேக முறைகள் சாட்சியிடப்பட்டுள்ளன. ஆனால் நித்தியம், ஒரே ஒரு மாதிரியான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு என்பதை நாம் கண்டறிந்தோம். சரிதானே? தேவன் மாத்திரமே நித்திய ஜீவனை உடையவராயிருக்கிறார். சரிதானே? ஒரே ஒரு மாதிரியான நித்திய ஜீவன். ஆகையால் நித்திய தண்டனை என்ற அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் நித்தியமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். நித்தியமாக தண்டிக்கப்பட நீங்கள் நித்திய ஜீவனை உடையவராய் இருக்க வேண்டும். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் நீங்கள் தண்டிக்கப்பட முடியாது. பாருங்கள், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் அவ்வாறு தண்டிக்கப்பட முடியாது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. சரிதானே? நித்திய ஜீவன், ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால் நீங்கள் தண்டிக்கப்பட முடியாது, ஏனென்றால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுள்ளீர்கள். ஆகையால் அப்பொழுது நீங்கள் என்னென்றுமாய் நரகத்தில் வேதனைப்பட போவதாயிருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது வேதம் சரியாக ஒரு எரிகிற நரகத்தை குறித்து போதிக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வேதம் அதை போதிக்கிறது, அதாவது பாவங்களும் பொல்லாங்குகளும் என்னென்றுமாய் தண்டிக்கப்படும். ஆனால் அது நித்தியமாயல்ல. அது ஒரு கால் கோடிக்கணக்கான வருடங்களாயிருக்கலாம். அது ஒரு கால் கோடான கோடி வருடங்களாயிருக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் அது முற்று பெற வேண்டும். ஏனென்றால் ஒரு துவக்கத்தை கொண்டிருந்த எந்த காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு துவக்கமே இல்லாதிருக்கிற அந்த காரியங்களுக்கு முடிவே இல்லை. அந்த பாடம் இப்பொழுது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நாம் எப்படியாய் திரும்பிச் சென்று ஒரு துவக்கத்தை கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும் தாறுமாறாக்கப்பட்டது என்பதை கண்டறிந்தோம். பாருங்கள், முதன்மை ஸ்தானத்தில் இருந்து தாறுமாறாகுதல், முடிவிலே அது நித்தியத்திற்கு திரும்பிச் செல்கிறது. அதன் பின்னர் எல்லா நரகமும் எல்லா வேதனையும் எப்பேற்பட்ட ஞாபகத்திறனும் நித்தியத்திற்காக மறைந்துவிடும். துவக்கத்தை கொண்டுள்ள ஒவ்வொரு காரியமும் முடிவடைகிறது. இந்த மெல்கிசேதேக்கு இயேசுவாயிருக்கவில்லை, ஏனென்றால் அவர் தேவனாயிருந்தார். இயேசுவுக்கும் தேவனுக்கும் என்ன வித்தியாசம் உண்டாயிருந்தது? அதாவது இயேசு தேவன் வாசம் செய்த கூடாரமாயிருந்தார். புரிகிறதா? இப்பொழுது மெல்கிசேதேக்கு இயேசு தகப்பனையும் தாயையும் உடையவராயிருந்தார். இந்த மெல்கிசேதேக்கோ தகப்பனும் தாயும் இல்லாதவராயிருந்தார். இயேசு ஜீவனின் ஒரு துவக்கத்தை உடையவராயிருந்தார், அவர் ஜீவனின் முடிவையும் உடையவராயிருந்தார். ஆனால் இந்த மனிதனோ தகப்பனும் தாயும் இல்லாதவராய் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு முடிவராய் இல்லாமல் இருந்தார். ஆனால் அது அதே நபராகத்தான் இருந்தது. மெல்கிசேதேக்கும் இயேசுவும் ஒருவரே. ஆனால் இயேசு பூமிக்குரிய சரீரத்தில் பிறந்து பாவமானார். தேவனுடைய சொந்த சரீரம், அவருடைய சொந்த குமாரன் மரணத்தின் கொடுக்கை எடுத்து போட, மீட்பின் கிரயம் செலுத்த, தமக்கென்று குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றுக் கொள்ளவே பிறந்து பாவமானார். உங்களுக்கு இது புரிகிறதா? அந்த காரணத்தினால்தான் அவர் ஒரு துவக்கத்தை உடையவராயிருந்தார், அவர் முடிவையும் உடையவராயிருந்தார். ஆனால் இந்த பரிபூர்ணமான சரீரம் ஞாபகத்தமாக நம்முடைய உயிர்த்தெழுதலின் அச்சாரமாயிருக்கிறது. அந்த பரிசுத்தமான சரீரம் அழிவை காண தேவன் அனுமதிக்க மனதில்லாது இருந்தார், ஏனென்றால் அவரே அதை தமக்கு சிருஷ்டித்தார், அதை பிறப்பித்து அதை உயிரோடு எழுப்பி அதை தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுப்பின அந்த சரீரம் இங்கே சபையில் உள்ளது. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. அதே அற்புதங்களையும் வல்லமையையும் காண்பிக்கிறது. என்றோ ஒரு நாள் சபையில் உள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் கூக்குரலிட்டு எழும்பி பாவிகளாகிய நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும்படி மகத்துவமான தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிற இந்த சரீரத்தை தாமே பெற்றுக் கொள்வார். அதனால் நாம் பாவத்திலிருந்து பரிபூர்ணமாக விலக்கப்பட்டோம். நாம் பாவம் செய்யவில்லை என்பதனால் அல்ல, ஆனால் தேவனுடைய சமூகத்தில் பாவத்திலிருந்து விலக்கப்பட்டோம். காரணம், எனக்கும் தேவனுக்கும் இடையே, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு ரத்தம் தோய்ந்த பலி நின்று கொண்டிருக்கிறது. அந்த காரணத்தினால் அவர் தேவனால் பிறந்த ஒரு மனிதன் பாவம் செய்யான், அவனால் பாவம் செய்ய முடியாது என்றார். ஏனென்றால் நீங்கள் மீண்டும் பிறந்திருந்தால் அந்த சரீரத்தில் ஜீவித்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஜீவிக்கிறார், அது பாவம் செய்ய முடியாது. அவருக்கு முன்பாக பலியானது கிடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை மனப்பூர்வமாய் செய்வீர்களானால் நீங்கள் அந்த சரீரத்துக்குள் இருப்பது என்பது கூடாத காரியம் என்பதையே அது காண்பிக்கிறது. ஆமே, அதுவே சுவிசேஷமாய் உள்ளது, அங்குதான் அது உள்ளது. ஆகையால் நீங்கள் பாருங்கள், அது எந்த வேத வாக்கியங்களிலுமே முரண்படுகிறதில்லை. அது வேத வாக்கியங்களை ஒன்றாய் கட்டுகிறது. புரிகிறதா? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு மறுதளித்து போனவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அங்குதான் நாம் நம்முடைய கேள்விகளை புரிந்து கொள்கிறோம், ஏனென்றால் அப்படியே அவைகளை புரிந்து கொள்கிறோம். அந்த விதமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திருப்பதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவர்களால் அதை செய்ய முடியாது. அதன் பின்னர் நீங்கள் எபிரேயர் 10 அதிகாரத்துக்கு செல்லுங்கள். அங்கேயோ அது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் இங்கே செய்த காரியங்களையே மீண்டும் செய்கிறதை நீங்கள் கண்டு, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்பதையும், அவர் தம்முடைய சபையிலும் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நீங்கள் கண்டு, வேண்டுமென்றே மனப்பூர்வமாய் அதை புறக்கணித்தால் நீங்கள் தேவனை வருவது எப்போதுமே கூடாத காரியம். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை தூஷித்திருக்கிறீர்கள். இயேசுவார் அந்த அற்புதங்களை செய்து கொண்டிருந்த போது அவரும் அதே காரியங்களை கூறினார். அவர்கள், ஏன்? அவர் பெயல்செபூல், அவர் குறி சொல்லுபவர், அவர் ஒரு பிசாசு என்று கூறினர். இயேசு சுற்றி பார்த்து திரும்பி, நான் அதற்காக உங்களை மன்னித்து விடுவேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அதை செய்கிற போது அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினாலும் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஏனென்றால் நீங்கள் அவருக்குள்ளிருந்த தேவனுடைய ஆவியை ஒரு அசுத்த ஆவி என்று அழைத்திருக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், நாம் பாவம் செய்து மனப்பூர்வமாய் அவிசுவாசித்தால், நாம் சத்தியத்தை ஏற்று மீண்டும் பிறந்த பிறகு அல்ல, அப்பொழுது நம்மால் பாவம் செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவனால் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்ய முடியாது, அவனால் அதை செய்ய முடியாது. அதை செய்கிறது தேவபக்தி அற்றவர்களாகும். அது பாபனை விசுவாசியே என்று விசுவாசி அல்ல. அந்த யூத நபிகள் ஓ அவர்கள் ஆசாரன் நுணுக்கம் வாய்ந்தவர்களாக இருந்தனர் என்று அவர்கள் எண்ணினர். அவர்கள் டிடி மற்றும் பிஎஸ்சி பட்டங்களை பெற்றிருந்தனர். அவர்கள் எல்லாவற்றையுமே உடையவர்களாக இருந்தனர் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ஆனால் அவர்களோ மோசமான பாவிகளாக இருந்தனர். ஓ உங்களால் அவர்கள் மீது கை நீட்டி அவர்களுடைய ஜீவியத்தின் பேரில் குற்றம் சாட்ட முடியாது. அவர்கள் சுத்தமாயும் நன்னடத்தை உள்ளவர்களாயும் நேர்மையானவர்களாயும் அந்த விதமாக இருந்தனர். ஆனால் அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தனர். நீங்கள் பாவம் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதன் பொருள் என்னவென்பதை கண்டறியுங்கள். பாவம் என்ற வார்த்தை அவிசுவாசம் என்பதை ஏற்படுத்துகிறது. இரண்டு பிரிவுகள் மாத்திரமே உள்ளன. அது ஒரு விசுவாசி அல்லது அவிசுவாசி என்பதாய் உள்ளது. அது ஒரு நீதிமானாக்கப்பட்ட நபர் அல்லது ஒரு பாவி என்பதாய் உள்ளது. அவ்வளவுதான். நீங்கள் ஒரு அவிசுவாசியாக இருந்தால் நீங்கள் ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் சபைக்கு சென்றாலும், அல்லது நீங்கள் ஒரு பிரசங்கியாராக இருந்தாலும் கூட, அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் இன்னமும் ஒரு அவிசுவாசியாக இருக்கிறீர்கள். அந்த பரிசேயர்கள் பிரசங்கிமார்களாக இருந்தனர். அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தனர். இன்றைக்கு அதற்காக அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அளவு அவ்வளவு மத ஈடுபாடு கொண்டும் அவ்வளவு பக்தி உள்ளவர்களாய் இருந்தனர். ஆனால் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அவரை ஒரு பிசாசி என்று அழைத்து அவருடைய வார்த்தையை விவாதித்தனர். அவர்களில் சிலர், நீர் இப்பொழுதே சிலுவையில் இருந்து இறங்கி வாரும், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும், நீர் அதை செய்ய நாங்கள் காண்போமாக என்றனர். ஒருவரோ அவரை ஒரு கோலினால் அவருடைய தலையின் மேல் அடித்து, உம்மை அடித்தது யார் என்று எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும், அப்பொழுது நீர் ஒரு தீர்க்க தரிசி என்று நாங்கள் உண்மை விசுவாசிப்போம் என்று கூறினான். பாருங்கள், அவிசுவாசிகள். அவர்கள் விசுவாசிகளாக இருந்தனர் என்று அவர்கள் பாவனை செய்தனர். ஆனால் அவர்கள் பரிசுத்தமும் பக்தி உள்ளவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் அவிசுவாசிகளாய், உயிர்ப்பிக்கப்படாதவர்களாய், பிரிக்கப்பட்டவர்களாய் இருந்தனர். இன்னமும் அதே காரியம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. புருஷரும் ஸ்திரீகளும் சபைக்கு சென்று சோர்வுற்ற முகத்தோடு இருக்கக்கூடும். அவர்கள் தங்களால் முடிந்த அளவு பக்தி உள்ளவர்களாய், ஒருபோதும் பொய்யுரைக்காமல் திருடாமல், அவர்கள் தங்களால் முடிந்த அளவு மிகச் சிறந்த முறையில் தங்களுடைய மார்க்கத்திற்காக ஜீவிக்க முயற்சிக்க முடியும். ஆனால் அவர்கள் ஒரு விசுவாசியா இருந்தாலுடைய மற்றபடி அவர்கள் இழக்கப்பட்டு போவார்கள். ஆகையால் வேதத்தில் பிரமாணத்தை கடைபிடிப்பவர்களின் அடையாளம் என்பதே இல்லை. கால்வினிசம், தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் என்பது கிருபையாயுள்ளது. நீங்கள் தேவனுக்காக என்ன செய்கிறீர்கள் என்பது கிரியைகளாய் இருக்கின்றன. அது முற்றிலுமாக வேறுபிரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பொய்யுரைப்பதை விட்டுவிட்டு, புகைப்பதை விட்டுவிட்டு, திருடுவதை விட்டுவிட்டு, விபச்சாரம் செய்வதை விட்டுவிட்டு, செய்திருந்த எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு, கற்பனைகளை கடைபிடித்து, சபைக்கு சென்று ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிராபோஜனம் எடுத்து, பரிசுத்தவான்களின் பாதங்களை கழுவி, எல்லா காரியங்களையும் செய்து, வியாதியஸ்தரை சுகப்படுத்தி, இந்த மற்ற எல்லா காரியங்களையும் செய்திருந்தாலும், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய ஆவியினால் பிறந்திருந்தால் ஒழிய நீங்கள் இழக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஏசா ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு தன்னால் முடிந்ததை செய்ய முயற்சித்தும் அதை செய்ய முடியாமல் போயிற்று. அவன் மனம் கசந்து அழுது மனமாறுதலை காண தேடியும் அதை கண்டடைய முடியாமல் போயிற்று என்றே வேதம் உரைத்துள்ளது. அவன் பிறப்பதற்கு முன்னரே தேவன் அவனை ஆக்கிரமிப்படுத்தினார். ஏனென்றால் அவன் தன்னுடைய இதயத்தில் ஒரு கெட்ட வஞ்சகனாய் இருந்தான் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவன் அதை முன்னறிவினால் அறிந்திருந்தார். அவர், நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றார். ஏசாவோ நற்பண்புகளை கொண்ட மனிதனை போல காணப்பட்டார். அவன் வீட்டில் தரித்திருந்து தன்னுடைய வயதான பார்வையிழந்த தந்தையை கவனித்து கால்நடைகளை போஷித்து மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் செய்த ஒரு நல்ல பையனாய் இருந்தார். யாக்கோபு அம்மாவினுடைய செல்லப்பிள்ளையாய், கதை சொல்லும் பெண்மைத்தன்மை கொண்ட சிறுவனாய் இருந்தார். அதிகமாகத்தான் அவர் இருந்தார். நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். வேதம் அதை ஒப்புக்கொள்கிறது, அதை கூறியுமுள்ளது. அவன் சுற்றித் திரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருந்தான், தாயோடு சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் அதே சமயத்தில் யாக்கோபு தன்னுடைய எல்லா ஏற்ற தாழ்வுகளிலும், தன்னுடைய பெண்மைத்தன்மை கொண்ட வழிகளிலும் அவன் சிரேஷ்டபுத்திர பாவத்திற்கு அப்பொழுது மரியாதை கொண்டிருந்தான். அதுவே முக்கிய கருத்தாகும். ஏசா யாக்கோபை காட்டிலும் இரு மடங்கு நற்பண்புகள் கொண்டவனாக இருந்தார். நாம் அவரை இன்றைக்கு நியாயந்திருக்க வேண்டியிருந்தால், நம்முடைய சபையின் ஒரு அங்கத்தினராய் இருக்க நீங்கள் அவனை அறிந்திராவிடில் ஆயிரத்தில் ஒருவன் என்று நீங்கள் ஏசாவை தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் தேவரோ யாக்கோவை தெரிந்து கொண்டார். பரிசுத்த பவுல் ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தால் நீங்கள் அவனோடு என்ன செய்திருப்பீர்கள்? ஒரு சிறிய கொக்கி மொக்கு யூதன், கோணலான வாயிலை உடனாக இருக்க தொடர்ந்து ஒம்பு பண்ணி கொண்டு அவன் எப்படியாய் சபையை சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருந்தான். அவன் எல்லா காரியத்தையும் செய்யப்போவதாக இருந்தான். அவன் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்துவிட்டான் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் தேவனோ அவன் என்னுடைய ஊழியக்காரன் என்றார். தேவன் மனுஷர்களை எடுத்து அவர்களை வித்தியாசமானவர்களாக்குகிறார் என்று மனுஷர்கள் தேவனை எடுத்து வித்தியாசமாக்குகிறதில்லை. தேவன் மனிதனை எடுத்து அவரை வித்தியாசமாக்குகிறார். அது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்வீர்கள், நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்பதல்ல, அது தேவன் என்ன செய்கிறார் என்பதாய் உள்ளது. அங்குதான் காரியமே உள்ளது. அதுவே கதையாய் உள்ளது. இப்பொழுது இந்த மகத்தான மெல்கிசேதேக்கு இங்கே அவர் பேரிலான என்ன ஒரு கதை, நாம் அதை சற்று வாசிக்க விரும்புகிறோம். நாம் மிக வேகமாக அதை பார்க்க வேண்டியதாய் உள்ளது. நாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட வேதவாக்கிய பாகத்தின் பேரில் இங்கே மீண்டும் துவங்கப் போகிறோம். நாம் கிட்டத்தட்ட 15வது வசனத்திலிருந்து துவங்கப் போகிறோம். அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் மேயர் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. இப்பொழுது மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியனாக இருந்தார். அவர் அவ்வாறு இருந்தாரா? அவர் என்னவாய் இருந்தார் என்பது இதோ உள்ளது. ஆதியிலே தேவன் ஒரு மகத்தான ஆவியின் ஊற்றாயிருந்தார். அது சரிதானே? அவருக்கோ பிறப்பிடமே இல்லாதிருந்தது. அவருக்கு இறப்பிடமும் இல்லாதிருந்தது. அவருக்கு நாட்களின் துவக்கமும் இல்லாதிருந்தது. அவருக்கு வருடங்களின் முடிவும் இல்லாதிருந்தது. அவர் நித்தியத்தை போன்றே நித்தியமாய் நித்தியமானவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் பிறக்கவில்லை. அவர் ஒருபோதும் மரிக்கவில்லை. அங்கே அதில் அவர் ஏழு வகையான ஆவிகளை உடையவராய் இருந்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அது சரிதானே? வேதம் வெளிப்படுத்த விசேஷத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஏழு ஆவிகள் என்று கூறியுள்ளது. அது சரிதானே? ஏழு பல்வேறான ஏழு ஆவிகள், ஏழு நிறங்கள் இருக்கின்றன என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏழு சபை காலங்கள் அங்கே இருக்கின்றன. ஓ, அது அப்படியே இயங்குகிறது. ஏழு என்ற எண் முழு நிறைவானதாய் உள்ளது. தேவன் முழு நிறைவானவராயிருக்கிறார். ஏழு ஆவிகள், அந்த ஏழு ஆவிகள் பரிபூர்ணமாயிருந்தன. முதலாவது ஒன்று சிகப்பு நிறமாயிருந்தது, பரிபூர்ண அன்பு, மீட்பு. எப்படியாய் அந்த நிறங்களை பற்றி கூட நமக்கு நேரம் இருந்தால் அப்பொழுது அந்த நிறங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய தூய்மையை சுட்டிக்காட்டுகின்றன என்பதை காண்பிக்கலாம்.
ஆமென்.
அந்த நிறங்கள் ஏழு இயற்கையான நிறங்களாய் இருக்கின்றன. அந்த நிறங்கள் தேவனுடைய தூய்மையை சுட்டிக்காட்டுகின்றன. அந்த நிறங்கள் தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய மனப்பான்மையையும் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த ஏழு நிறங்களும் அவைகள் ஏழு சபை காலங்களை, ஏழு நட்சத்திரங்களை, ஏழு தூதர்களையே சுட்டிக்காட்டின. எல்லா வேதவாக்கியத்தினூடாகவும் ஏழு ஊழியர்கள், ஏழு செய்தியாளர்கள், ஏழு செய்திகள் எல்லா ஏழுகளிலும் இருந்தன. ஏழு நாட்கள், ஆறு நாட்கள், ஏழாவதோ ஓய்வு நாளாய் இருந்தது. பரிபூர்ணம், முழு நிறைவு. ஓ, அது அழகாய் உள்ளது. நாம் அதை குறித்து ஆராய்ந்து பார்த்து அந்த நிறங்களை விளக்கிக் கூட நமக்கு நேரம் இருந்தால் நலமாக இருக்கும். சிவப்பு நிறத்தை எடுத்துக் கொள்வோம். நாம் எடுத்துக் கொள்கிற முதல் நிறம் சிகப்பாய் உள்ளது. சிவப்பு என்பது என்ன? சிவப்பு ஒரு அபாயத்தின் அடையாளமாய் உள்ளது. சிவப்பு ஒரு மீட்பின் அடையாளமாய் உள்ளது. நீங்கள் சிவப்பு நிறத்தை சிவப்பு நிறத்தினுடாக நோக்கி பார்த்தால் அது என்ன நிறமாய் இருக்கிறது? வெள்ளை. அது சரியே. ஆகையால் சிவேரென்றிருந்த பாவத்தை மூட சிவப்பான ரத்தம் சிந்தப்பட்ட போது தேவன் சிவப்பான ரத்தத்தினுடாக சிவேரென்றிருந்த பாவத்தை நோக்கி பார்க்க அது வெண்மையாக மாறுகிறது. விசுவாசி பாவம் செய்ய முடியாது, நிச்சயமாக முடியாது. தேவனுடைய வித்து, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் மேல் தங்கியுள்ளது. தேவனால் தம்முடைய சொந்த குமாரனின் ரத்தத்தை தவிர வேறொன்றையுமே பார்க்க முடியாது. அவருடைய சபையில் என்ன இருந்தாலும், அது என்னவா இருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. தேவன் அதை காண்கிறதில்லை. ஏனென்றால் இயேசு பிரதான ஆசாரியராய் தொடர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அதை போன்ற அப்பேற்பட்ட ஒரு பலி அவருக்காக அங்கே இருந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு பாவம் செய்ய வழியே இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்பொழுது நீங்களோ அது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை அளிக்கிறது என்று கூறினால் அப்பொழுது நீங்கள் சரியில்லை என்பதையே அது காண்பிக்கிறது. நீங்கள் அதை பாராட்டுவீர்கள். நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இருந்து பாவமானது உங்களை சுற்றி சோதித்துக் கொண்டிருக்க அப்பொழுது நீங்கள் பாவம் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்தால் நீங்கள் அதை நேசிப்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தடுத்திருக்கிறது. அவனால் பாவம் செய்ய முடியாது. வேதமோ ஒரு தரம் இயேசுவின் ரத்தத்தினால் சுத்தமாக்கப்பட்ட பின்பு பாவத்தின் வாஞ்சையை ஒருபோதும் இருக்காது என்று உரைத்துள்ளது. ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உண்டாயிருக்குமானால் அப்பொழுது உங்களுடைய இதயம் தேவனோடு சரியாக இல்லை. இப்பொழுது நீங்கள் தவறு செய்வீர்கள். ஆனால் நீங்கள் அதை மனப்பூர்வமாய் செய்கிறதில்லை. புரிகிறதா? உங்களுக்கு கண்ணி வைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு கண்ணி வைக்கப்பட்டுள்ள எந்த காரியத்திற்குள்ளும் அல்லது நீங்கள் செய்ய வேண்டும் என்று கருதி ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. அப்பொழுது அதே சமயத்தில் அது பாவம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் தவறாயிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் காண்கிற அந்த நிமிடத்திலேயே மனம் திரும்பி விடுவீர்கள். நீங்கள் உடனடியாக திரும்பி நான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று கருதி அவ்வாறு செய்யவில்லை, நான் அதை பார்க்கவே இல்லை என்று கூறுவீர்கள். நீங்கள் அதையே ஜீவிய காலமெல்லாம் கூறுவீர்கள். ஒரு மனிதன் அவ்வாறு இருக்க விரும்புகிறதில்லை. நாம் மிகவும் முட்டாள்களாகவும் மிகவும் அந்தகாரத்திலும் இங்கே பூமியில் இருக்கிற காரணத்தால் எல்லா நேரத்திலும் நம்மை மறைத்து காத்துக் கொள்ள நமக்காக ஒரு ரத்த பாவ நிவர்த்தி உள்ளது. காரணம், நாம் சந்தித்த முதல் தவறு இப்பொழுது அங்குதான் உங்களுடைய பிரமாணக்காரரின் கருத்தும் உள்ளது. ஓ, உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? அந்த ஸ்திரீ பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தார். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவள் தவறு செய்து விட்டாள். அவள் பின்வாங்கி போய்விட்டாள் என்பதை நான் அறிவேன். அது தவறாகும். அவள் பின்வாங்கி போய்விடவில்லை, அவள் ஒரு தவறு செய்து விட்டாள். அவள் அதை மனப்பூர்வமாய் செய்திருந்தால் அப்பொழுது அவள் துவக்கத்திலேயே சரியாக இருக்கவில்லை. அவள் அதை செய்ய வேண்டும் என்று கருதி செய்யவில்லை என்றால் அவள் பரிசுத்த தேவனுடைய சபைக்கு முன்பாக நடந்து சென்று அதை அறிக்கை செய்து நான் தவறாக இருக்கிறேன், நீங்கள் அதை மன்னியுங்கள் என்று கூறுவாள். நீங்கள் அதை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அதை உங்களுடைய இருதயத்திலும் செய்யவில்லை என்றால் அப்பொழுது நீங்களாகவே பீடத்தடைக்கு சென்றிருக்க வேண்டும். உண்மை, சபையில் உண்மையான பரிசுத்தம் உண்டு, அசலான பரிசுத்தம் உண்டு. உங்களுடைய பரிசுத்தம் அல்ல, கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமாகும். அவருக்கு அளிக்க எந்த பரிசுத்தமும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் நான் அவருடைய அவருடைய கிருபையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நான் அதை என்னுடைய இதயத்தில் பெற்றுள்ளேன். நான் அதற்கு தகுதியற்றவராயிருக்கிறேன். அதற்கு தகுதியாக என்னால் செய்ய முடிந்தது ஒன்றுமே இல்லை. ஆனால் கிருபையினால் அவர் என்னை கூப்பிட்டு என்னை வரும்படிக்கு அழைத்தார். நான் அவரை நோக்கி பார்த்தேன். அவரின் இடத்திலிருந்து வாஞ்சையை எடுத்து போட்டு விட்டார். நான் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் ஆயிரக்கணக்கான தவறுகளை செய்கிறேன். நிச்சயமாகவே நான் செய்கிறேன். ஆனால் நான் தவறாயிருக்கிறேன் என்பதை நான் காணும் போது, நான் தேவரே நான் அதை செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை, நீர் என்னுடைய இதயத்தை அறிந்திருக்கிறீர், நான் அதை செய்ய வேண்டும் என்று கருதவில்லை, எனக்கு அதில் கண்ணி வைக்கப்பட்டது, நான் அதை செய்ய வேண்டும் என்று கருதவில்லை, கர்த்தாவே நீர் என்னை மன்னியும் என்று கூறுவேன். நான் என்னுடைய சகோதரனுக்கு தவறு செய்திருந்தால் அப்பொழுது நான், சகோதரனே என்னை மன்னியும், நான் அதை செய்ய வேண்டும் என்று கருதவில்லை என்று கூறுவேன். நிச்சயமாகவே தேவன் என்னுடைய இதயத்தை அறிந்திருக்கிறார். ஓ, அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அங்கே ரத்த பலியானது உள்ளது. அங்குதான் சுவிசேஷத்தின் வல்லமை உண்டு. அந்த பரிசுத்த சபை முன்னே செல்கிறது. நீங்கள் ஏதோ காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்ற காரணத்தினால் அல்ல, அது நீங்கள் அதனோடு செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதிருந்த ஒரு காரியமாய் உள்ளது. அங்குதான் பாவ நிவர்த்தி உள்ளது. இப்பொழுது இந்த மெல்கிசேதேக்கு அவர் வந்தபோது, நான் உங்களுக்கு மற்றொரு காரியத்தை கூற விரும்புகிறேன். நீங்கள் எப்போதாவது ஒரு மும்முனை கொண்ட கண்ணாடி துண்டை எடுத்து பார்த்துள்ளீர்களா? நீங்கள் அந்த மும்முனை கொண்ட கண்ணாடி துண்டை எடுத்து சூரிய வெளிச்சம் அதில் படும்படி வையுங்கள். அப்பொழுது அது 7 பரிபூர்ண நிறங்களை உண்டு பண்ணும். ஒரு மும்முனை கொண்ட கண்ணாடி துண்டு ஒரு வானவெல்லை தோற்றுவிக்கும். அது முற்றிலும் உண்மை. இப்பொழுது நமக்கு நேரம் இருந்தால் நாம் அதன் பேரில் சென்று பார்க்கலாம். 3 பரிபூர்ணத்தை கொண்டு வருகிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், அங்குதான் காரியமே உள்ளது. 3 மூலமாகவே பரிபூர்ணம் உண்டாகிறது. தேவன் மனிதனுக்கு மேலே இருந்தார். தேவன் மனிதனுக்குள் இருந்து இயேசு என்று அழைக்கப்பட்டார். தேவன் சபைக்குள் இருக்கிறார். அப்பொழுதே பரிபூர்ணம். தேவன் இங்கே மேலே, தேவன் ஒரு அக்னி ஸ்தம்பத்தில் இருந்தவரை மனிதன் பாவம் செய்தான். சரியா கூறினால், ஒரு அக்னி ஸ்தம்பத்தில் தேவன் இருந்தவரையில் மனிதன் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தான். ஏனென்றால் அவன் அப்பொழுது ஒரு அசுத்தமான சிருஷ்டியாக இருந்தான். அவருக்கு முன்பாக மிருகத்தின் ரத்தம் வைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தேவாட்டு குட்டியானவர் வந்தார். அது தேவனுடைய ரட்சிகமான இரண்டாம் கட்டமாய் உள்ளது. அதே தேவன் மற்றொரு உத்தியோகம். அப்பொழுது இந்த தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். அது அக்னி ஸ்தம்பத்துக்குள் இருந்த அதே தேவனாக இருந்தது. அதே தேவன் மாம்சமாக்கப்பட்டு நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்பொழுது மனிதன் அவரை குறித்து பரிகசித்தார். அது அப்பொழுது அதற்காக கணக்கில் எடுக்கப்பட்டது. அப்பொழுது ரத்தமானது இன்னும் சிந்தப்படாதா இருந்தது. அது உண்மை. இயேசுவோ, நான் உங்களுக்கு மன்னித்து விடுவேன் என்றார். ஆனால் அப்பொழுது மாம்சமான அதே ஒருவர் மீண்டும் அக்னி ஸ்தம்பமானார். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் தேவனிடத்திற்கு போகிறேன். இங்கே பவுல் தமஸ்குவிற்கு செல்லும் வழியில் அவரை அந்த அதே அக்னி ஸ்தம்பத்தில் சந்தித்ததை நாம் கண்டறிகிறோம். பேதுரு அவரை சிறைச்சாலையில் அந்த அதே அக்னி ஸ்தம்பத்தில் சந்தித்ததை நாம் கண்டறிகிறோம். நிச்சயமாக நாம் இன்றைக்கு அவரை நமக்கு மத்தியிலே அதே அக்னி ஸ்தம்பமாக காண்கிறோம். ஆனால் பரிபூர்ணம் அந்த இடத்துக்கு வந்துள்ளது. அதாவது அந்த நடுவான நபர் இப்பொழுது இங்கே ஒரு யூதன் இருக்க நேர்ந்தால், அல்லது பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள யாராவது இருக்க நேர்ந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அதை உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன். நான் இப்பொழுது என்னோடு பழைய ஏற்பாட்டை வைத்திருக்கவில்லை, இது புதிய ஏற்பாடாய் உள்ளது. ஆனால் கூடார சுத்திகரிப்பின் போது யூத பலியில் தேவ சமூகத்து அப்பத்தை ஏறெடுத்து படுத்து வந்த கோசர் அப்பத்தட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த 3 அப்பங்களில் நடுவில் வைக்கப்பட்டிருந்த அப்பம் உடைக்கப்பட்டிருந்தது. அதை எந்த யூதரிடத்திலாவது கேட்டு பாருங்கள். அது கிறிஸ்துவாயிருந்தது. அடுக்கின் மையத்தில் இருந்த அப்பமானது உடைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்து அது இடையில் இருந்தது. மீட்பிற்காக ஒரு உடை நிலங்கு உண்டாக வேண்டியதாக இருந்தது. அந்த கோஷர் அப்பம் மீட்பாக அந்த அப்பம் கருதப்பட்டது. இங்கே அவர் இருக்கிறார். இன்றிரவு நாம் ராபோஜனம் எடுக்கும் போது நாம் அந்த கோஷர் அப்பத்தை பிடுகிறோம். ஏனென்றால் அது கிறிஸ்துவின் சரீரமாய் உள்ளது. அவருடைய நீதியினூடாக நாம் அவருடைய நீதியாகும் படிக்கு நம்முடைய பாவங்களுக்கான ஒரு கிருபாதார பலியாக இருக்கும்படி அவர் கல்வாரியிலே நொறுக்கப்பட்டார். ஏனென்றால் நாம் அவருடைய நீதியாகும் படிக்கு அவர் நம்முடைய பாவமானார். சகோதரனே, அது முற்றிலும் கிருபையாய் உள்ளது. முற்றிலுமாக நீங்கள் வேறெந்த படியிலும் நீதிமானாகவே முடியாது. அதற்கு வழியே கிடையாது. இப்பொழுது இந்த மெல்கிசேதேக்கு வழியிலே சந்தித்த இந்த மகத்தான நபருக்கு அவன் செலுத்தினான். ஆபிரகாம் அவருக்கு தசமபாகத்தை செலுத்தினான். அவர் எவ்வளவு ஒரு மகத்தான மனிதனாக இருந்திருக்க வேண்டும்! இப்பொழுது துரிதமாக கவனியுங்கள். அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல், இப்பொழுது அது பிரமாணத்தை கடைபிடிப்பவரின் நியாய பிரமாணம் என்பதை பார்த்தீர்களா? நியாய பிரமாணம் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று உரைத்தது. இயேசுவோ சுற்றி திரும்பி பார்த்து கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் அவனை ஏற்கனவே கொலை செய்தாயிற்று என்றார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அதாவது ஸ்திரீகள் எப்படி உடை உடுத்த வேண்டும் என்றும் சரியானதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் போதிக்க வேண்டும். நீங்கள் தவறாக உடை உடுத்துகிறீர்கள். அந்த காரணத்தினால் தான் புருஷர்கள் உங்களை தவறானபடியில் நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் விபச்சாரம் செய்து, அதாவது அதே காரியத்தை நீங்கள் செயலில் செய்துவிட்டது போன்ற குற்றவாளியாயிருக்கிறீர்கள். இயேசு அவன்னமாக கூறினார், இந்த கடுஞ்சன கோபக்கார ஜனங்களாகி நீங்கள் எப்போதும் யாரை குறித்தாவது மிக மோசமாக பேசுவது போன்ற அத்தகைய காரியங்களை செய்கிறீர்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாலும் நீங்கள் குற்றவாளியாயிருக்கிறீர்கள். அது சரியல்ல. அப்படியே போல் அவனை சின்னாபின்னமாக்குவதல்ல. நீங்கள் ஒரு கத்தியை எடுத்து ஒரு மனிதனை கொல்ல அவனுடைய முதுகில் குத்த வேண்டியதில்லை. நீங்கள் அவனுடைய நற்பெயரை உடைத்தெறிய முடிந்தால் அவனை கொன்று அவனுடைய செல்வாக்கையும் அழித்து விடுகின்றீர்கள். இங்குள்ள உங்களுடைய போதகருக்கு எதிராக பேசி அவரை குறித்து மோசமாக ஏதோ ஒரு காரியத்தை கூறினால் அப்பொழுது நீங்கள் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது போன்றாகும். அவரை பற்றி சரியாகிறான ஏதோ ஒரு காரியத்தை கூறியிருப்பது அது ஜனங்களோடு உள்ள அவருடைய செல்வாக்கையும் அது போன்ற காரியங்களையும் கொன்று போட்டுவிடும். நீங்கள் அதை குறித்து குற்றவாளியாயிருக்கிறீர்கள். இயேசு என்ன கூறினார்? இப்பொழுது இங்கே கவனியுங்கள். பவுல் இங்கே எதை கற்றுணர்த்த முயற்சித்துக் கொண்டிருந்தான்? நான் இந்த பண்டைய வேதாகமத்தை நேசிக்கிறேன், அது உங்களை சரிபடுத்துகிறது. பாருங்கள், ஓ அப்படியே இருக்கு. பாருங்கள், இப்பொழுது நாம் 14 வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பொறுமையாயிருங்கள். நான் இங்கே மற்றொரு வசனத்தை வாசிக்கப் போகிறேன். இல்லை, இங்கே கீழே 16 வசனம். அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் அது பிரமாணம் சார்ந்ததாய் உள்ளது. நீங்கள் பாருங்கள், ஓ சகோதரனே, நான் அதை செய்யக்கூடாது, நான் அதை செய்யக்கூடாது, எனக்கு தெரியும், ஆனால் நான் அதுவல்ல, இது அன்பே இது செய்கிறதாய் உள்ளது. நாம் எப்படியாய் அதனுடைய சென்று பார்த்தோம்? நான் என்னுடைய மனைவியை குறித்து இவ்வாறு கூறுவதாக வைத்துக் கொள்வோம், ஓ நான் இரண்டு மனைவிகளை உடையவராயிருக்க விரும்பி நான் இந்த ஒருவளோடு செய்ய விரும்பி இந்த ஒன்றை அங்கே அவளோடு செய்ய விரும்பினால், ஆனால் நான் அவ்வாறு செய்ய விரும்பினால் என்னுடைய மனைவி என்னை விவாகரத்து செய்து விடுவாள், என்னுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள், என்னுடைய ஊழியமும் இழக்கப்படும். நீங்கள் அழுக்கான அழுகி போன மாய்மாதக்காரனாக இருக்கிறீர்கள். அது உண்மை. நீங்கள் முதலிலேயே அவளை சரியாக நேசிக்கவில்லை. அது முற்றிலும் உண்மையே. நீங்கள் அவளை நேசித்திருந்தால் அப்பொழுது அதை குறித்த எந்த சட்ட பிரமாணமும் இல்லாதிருந்திருக்கும். நீங்கள் எப்படியும் அவளை நேசித்தால் நீங்கள் அவளோடு தரித்திருப்பீர்கள். அது முற்றிலும் உண்மை. ஸ்திரீகளாகி நீங்களும் அதே காரியத்தை உங்களுடைய கணவனுக்கு செய்வீர்கள். அது உண்மை. புருஷராகி நீங்கள் முழுவதும் வண்ணந்திட்டப்பட்ட ஒரு இசவேலை கண்டு உங்களுக்கு தான் தெரியுமே. நீங்கள் சுற்றித் திரிந்து அவளுக்காக அன்பு கொள்கிறீர்கள். ஒரு கால் ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கலாம். அதன் பின்னரும் நீங்கள் உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு அவமானம், உங்களுக்கு மற்றொரு பீட அடைப்பே தேவையாயிருக்கிறது. அது உண்மை. ஸ்திரீகளாகி உங்களில் சிலர் தன்னுடைய தலைமுடியை மழுமழுப்பாக வாரிக்கொண்டு போதுமான வாசனை தைலத்தை பூசிக்கொண்டிருப்பவனையே நோக்கி பார்க்கிறீர்கள். அதன் பின்னர் நீங்களோ அண்மையில் இங்கே ஒரு சிறு பெண் இருந்தால் இது ஒரு கேலி பேச்சல்ல. ஏனென்றால் நான் அதை ஒரு கேலியாக பொருட்படுத்தி கூறவில்லை, ஆனால் இது கேலி செய்வதற்கான இடம் அல்ல என்பதை ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறு பெண் இங்கிருந்தால் அப்பொழுது இங்கே அருமையான பையன்கள், கிறிஸ்தவ பையன்கள் இருந்தன. நீண்ட காலத்துக்கு முன்பு நான் இங்கே போதகராக இருந்து கொண்டிருந்த போது நான் வழக்கமாக வாலிபர்களுக்கு வேத பாடங்களை நடத்துவதுண்டு. அப்பொழுது நான் ஞாயிறு பிற்பகலில் பாலியல் மட்டுமல்ல காரியங்களை குறித்து வாலிப பெண் பிள்ளைகளிடத்தில் பேசுவேன். அதன் பின்னர் அதற்கு அடுத்த ஞாயிறு பிற்பகல் வாலிபர்களிடத்தில் அந்த காரியங்களை தடையிட்டு அழித்து போட முயற்சிப்பதை குறித்து பேசுவேன். அப்பொழுது ஒரு பெண் இங்கே டவுன் டவுனில் சிகரெட்டுகளை புகைத்துக் கொண்டும் தன்னுடைய சட்டைப்பையில் முட்டியை வைத்துக் கொண்டிருந்த ஒரு குள்ளமான நபரோடு செல்ல துவங்கினான். அவன் ஒரு வகையான மோட்டார் வாகனத்தை இந்த பட்டணத்தை சுற்றிலும் ஓட்டிக் கொண்டிருந்தான். அவள் அந்த பயணத்தில் என்னதான் கண்டாள் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவன் சபைக்கு வர மாட்டான், அவன் இங்கே வெளியே உட்கார்ந்திருப்பான். அவளை இங்கே சபைக்கு அனுப்பிவிட்டு அவன் இங்கே வெளியே தன்னுடைய காரில் அமர்ந்து அவளுக்காக காத்திருப்பான் என்று சபைக்குள் வரவே மாட்டான். நான் அவளிடத்தில் ஒரு நாள் பேசினேன். அவள் நியூ ஆல்பனியில் வசித்து வந்தாள். அப்பொழுது நான், பெண்ணே, நான் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். நீ இந்த உலகத்தில் இந்த பயனிடத்தில் என்ன காண்கிறாய் என்று கேட்டேன். மேலும் நான், முதலாவது நீ கொண்டுள்ள மார்க்கத்தை அவன் வெறுக்கிறான், அவன் கிறிஸ்துவை நிந்திக்கிறான், அவன் உனக்கு ஒரு கணவனாக ஒருபோதும் அமையவே மாட்டான், அவனுடைய ஜீவியம் முழுவதும் உன்னை பரிதாபமாக இருக்க செய்வான் என்றேன். நான், நீ இங்கே தெரிந்து கொண்டு உடன் செல்லும்படியான அருமையான இளம் கிறிஸ்தவ பயனர்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய தகப்பனும் தாயும் நீ வெளியே போய் சுற்றிக் கொண்டிருக்கிற காரியங்களை நிந்திக்கிறார்கள், ஆனால் நீயோ எப்படியும் வெளியே போய் சுற்றிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் நீயோ நான் இனிமையான 16 வயதனை உடையவளாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாய் என்று கூறினேன். அவளோ முகப்பறை செய்து கொண்டு வெளியே சுற்றித் திரிய ஆரம்பித்தாள். முதல் காரியம் என்னவெனில் அவள் ஒழுங்கினமாக விடுதிகளில் சுற்றித் திரிந்தாள். அவளோ இப்பொழுது நித்தியத்துக்கு சென்று விட்டாள். ஆனால் அதற்கு முன் அவள் இங்கே நின்றாள். அந்த பெண் அந்த பையனை நேசித்தபடியால் அவள் எனக்கு திருப்பி கூறிய பதில் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவள், அவன் அப்பேற்பட்ட கவர்ச்சியான கால்களையும் அவன் மிக நல்ல வாசனை உடையவனாகவும் இருக்கிறான் என்றான். உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவன் தன்மேல் வாசனையாயிருக்க வாசனை தெரியும் பூசிக்கொள்கிற ஒரு பெண்மை தன்மை கொண்டவனை அல்லாமல் ஒரு ஆண்மை தன்மை கொண்ட புருஷனாயிருக்கவில்லை. பாருங்கள், அப்பொழுது நான் சகோதரியே சொரசொரப்பான வளைந்த கால்களும் மரணாயை போன்று நாற்றம் எடுக்கும் நிலையுடைய ஒரு கிறிஸ்தவ பையனோடு, அவன் முற்றிலும் ஒரு கிறிஸ்தவ பையனாக இருந்தால் அவனோடு செல்லவே விரும்புவேன் என்றேன். அது உண்மை, உண்மையே. ஆம், அதாவது அப்பேற்பட்ட கவர்ச்சி வாய்ந்த கால்கள் மிக நல்ல வாசனை கொண்டவர் என்பதோ சாக்கு போக்கா இருக்கிறது. அந்த தெருவிட்டில் வசித்தவர் முடிவிலே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டார். அது ஒரு அவமானமாய் வெக்கக்கேடாய் உள்ளது. விவாகம் தரமுள்ளது, ஆனால் அதில் ஜபத்தோடும் பயபக்தியோடும் ஈடுபட வேண்டும். அந்த ஸ்திரீக்கான அசலான அன்பு உங்களை என்றென்றுமாய் இணைத்து கட்டும். நீங்கள் பூமியின் மேல் எதை கட்டுவீர்களோ நான் அதை பரலோகத்தில் கட்டுவேன். நீங்கள் வீதியில் நடந்து செல்லும் போது அவள் ஒரு கால் வயோதிகமாய் தலைமுடி நரைத்து சுருக்கமடைந்தவளாய் இருக்கலாம், ஆனால் அவள் ஒரு வாலிப பெண்ணாக அழகான ஸ்திரீயாக இருந்தபோது நீங்கள் அவளுக்காக கொண்டிருந்த அதே மாறாத அன்பையே நீங்கள் இன்னமும் உடையவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு கால் தோள்பட்ட தொங்கினவராய் வழுக்க தலையோடு சுருங்கின முகத்தோடு இருக்கலாம், ஆனால் நீங்கள் பரந்தகன்ற தோள்களோடும் சுருளான முடியோடும் நின்றபோது அன்பு கொண்டிருந்தவாறே அவள் உங்களை நேசிப்பாள். அது உண்மையாகவே அவள் தேவனை உடையவளாய் இருந்தால் அவ்வாறு செய்வாள். நீங்கள் ஆற்றுக்கு அப்பால் கடந்து சென்று விடும் போது அப்பொழுது நீங்கள் மீண்டும் வாலிப புருஷர்களாகவும் வாலிப ஸ்திரீகளாகவும் என்றென்றுமாய் ஒன்று சென்று ஜீவிக்கும்படியான தோற்றம் அடைவீர்கள். அந்த நேரத்தையே நீங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது தேவனுடைய நெத்திய வாக்குத்தமாய் உள்ளது. அவர் அதை செய்வேர் என்று கூறினார். அவர் அது மாத்திரமல்ல, நாம் ஒரு நிமிடத்தில் அதை பெற்றுக் கொள்வோம். அவர் அதை செய்வதாக ஆணையிட்டார். நாம் தொடர்ந்து வாசிக்கையில் இதை கவனியுங்கள். அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நாம் அதை புரிந்து கொள்ளும்படியாக இப்பொழுது நாம் வேகமாக வாசிக்க போகிறோம். நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்னென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். ஒரு ஆசாரியர் தேவைப்படும் வரையில் அவர் ஒரு ஆசாரியராக இருப்பார். முந்திர கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. உங்களால் முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் மது அருந்துவதை விட்டுவிட்டு, புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டு, பொய் சொல்வதை விட்டுவிட்டு, சபைக்கு போய் இதை செய்ய முயற்சித்து அதை செய்ய முயற்சித்தாலும் நீங்கள் இன்னமும் மாம்ச பிரகாரமானவர்களாகவே இருக்கிறீர்கள். அது நியாயப்பிரமாணமாய் உள்ளது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையுமே பூரணப்படுத்துகிறது இல்லை. ஆனால் எது பூரணப்படுத்துகிறது? கிறிஸ்து மகிமை. நான் பொய் சொல்வதை விட்டுவிட்டிருக்கலாம், திருடுவதை விட்டுவிட்டிருக்கலாம், விபச்சாரம் செய்வதை விட்டுவிட்டிருக்கலாம், புகையிலை மெழுதலை விட்டுவிட்டிருக்கலாம், எல்லா காரியங்களையுமே விட்டுவிட்டிருந்தாலும் நான் அப்பொழுதும் மாம்ச பிரகாரமானவராக இருக்கிறேன். தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏனென்றால் திருவாதார வழியில் அவருக்கு ஏறெடுத்து படைக்கிற இடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த நிமிடமே நான் என்னுடைய கரங்களை ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல் வைத்து, கர்த்தாவே நான் நல்லவன் அல்ல, நீர் என்னை உம்முடைய பணிவிடைக்காரனாக ஏற்றுக்கொள்வீரா என்று கேளுங்கள். தேவன் என்னுடைய பாவங்களை முத்தமிட நான் தேவனுடைய பார்வையில் பரிபூர்ணமாக நிற்கிறேன். அது உண்மை. நான் என்னுடைய சொந்த தகுதியின் மேல் நின்று கொண்டிருக்கவில்லை, நான் அவருடைய தகுதியின் மேல் நின்று கொண்டிருக்கிறேன். அவர் தம்முடைய பாடுகளினூடாகவும் தம்முடைய ரத்தத்தினூடாகவும் நம்மை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். இது முடிப்பதற்கான நேரம் என்பதை நான் காண்கிறேன். ஆனால் என்னால் முடிந்தால் துரிதமாக இதை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாயிருந்த நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது எது? கிறிஸ்து. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். நம்முடைய எல்லா நன்மைகளினூடாகவும் நாம் இன்னமும் மாம்ச பிரகாரமானவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் அங்கே ஒருமுறை கூட ஒருபோதும் நிற்க முடியாது என்பதை அடையாளம் கண்டுகொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய தகுதியினூடாக மாத்திரமே நிற்க முடியும். ஆகையால் அவருடைய குமாரனின் தகுதிகளினூடாகவே நாம் தேவனடைக்கு சேர்கிறோம். கர்த்தாவே, நான் குற்றமற்ற இதயத்தோடு உம்மண்டை வருகிறேன். உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் தயவு கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளும். ஓ சகோதரனே, அப்பொழுது நீங்கள் ஒரு ஜீவனுள்ள வழியின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தாவே, நான் மது அருந்துவதை விட்டுவிட்டேன் என்பதை நீர் அறிவீர். நான் என்னுடைய மனைவியை சரியாக நடத்துகிறேன் என்பதை நீர் அறிவீர். நான் இதை செய்கிறதை நீர் அறிவீர். நான் அதை செய்கிறேன் என்பதனால் அல்ல, உங்களிடத்தில் ஏறெடுத்து படைக்க ஒன்றுமே இல்லை. மாம்ச பிரகாரமான நியாயப்பிரமான கட்டளைகள் ஒன்றையுமே செய்ய முடியவில்லை. ஆனால் மற்றொரு நம்பிக்கை செய்ததற்குள் கொண்டு வருகிறது. அந்த நம்பிக்கை கிறிஸ்துவாயிருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. கவனியுங்கள், அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் பிரதிப்பெயர். நீங்கள் இங்கே கவனிப்பீர்களேயானால் அது சாய்வு எழுத்துக்களில் உள்ளது. ஆசாரியரானார். ஒரு ஆசாரியராய் மாத்திரமல்ல, ஆனால் அவர் ஆடையினாலே ஆசாரியராக்கப்பட்டார். இல்லை, இப்பொழுது கவனியுங்கள், நாம் மற்ற ஆசாரித்துவத்தை புரிந்து கொள்வோமாக. அன்றியும் அவர்கள் லேவியர்கள், நியாயமும் நீதியும் நேர்மையுமான மனுஷர்கள். அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். தேவன் ஆரோனுடைய முறையின்படியே அவன் இந்த ஆசாரியர்களை ஏற்படுத்தினான் என்றார். அவர்கள் தலைமுறைகளினூடாக வந்திருந்தனர். அவர்கள் பள்ளிக்கு சென்று பிரசங்கிமார்களாக இருக்க கற்கிறார்கள். அவர்கள் அவ்வாறே வருகின்றனர். ஆகையால் தேவன் அவர்களை அந்த விதமாக ஆசாரியர்களாக்கினார். அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய கல்வியின் மூலமாக தங்களுடைய பரம்பரையின் மூலமாக ஆசாரியர்களாக்கிக் கொண்டனர். ஆனால் இந்த மனிதரோ தேவன் ஆணையிட்டதினால் ஒரு ஆசாரியனாக்கப்பட்டார். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு படையாளியானார். இப்பொழுது துரிதமாக அன்றையும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். கோடான கோடி ஆசாரியர்கள் இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மரணம் மரணம் மற்றும் பலவீனங்கள் மரணம் 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 என்பதை தவிர வேறொன்றையும் உடையவராயிருக்கவில்லை. ஆனால் அவரை கவனியுங்கள், இவரோ எந்த மனிதன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எவ்வளவு தூரமாயிருந்தாலும் எவ்வளவு குனிந்திருந்தாலும் எவ்வளவு தூரமாயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக உங்களுடைய நீதியின் பேரில் அல்ல, ஆனால் உங்களுடைய அறிக்கையின் பேரில். புரிகிறதா? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் அங்கே தொடர்ந்து வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வாரங்களிலும் உயர்ந்தோருமாயிருக்கிற விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அங்குதான் காரியமே உள்ளது. இப்பொழுது நான் என்னுடைய சொந்த காரியத்தை சுட்டிக்காட்ட முயற்சித்தால் நான் அதை இழந்து விடுவேன். நான் என்னுடைய தந்தையார் ஒரு நல்ல மனிதனாக இருந்தார், என்னுடைய தந்தையார் ஒரு பிரசங்கியாராக இருந்தார், நான் சபையில் வசித்து வந்துள்ளேன் என்று கூறி சுட்டிக்காட்ட முயற்சித்தால் நான் இன்னும் அதை இழந்து விட்டேன். ஆனால் இந்த மனிதன் ஒரு பரிபூர்ணமானவர், கிறிஸ்து. அவர் அங்கே அமர்ந்து என்னுடைய பாவங்களுக்காக தொடர்ந்து அவருடைய ரத்தத்தை ஏறெடுக்கிறார். அங்குதான் காரியமே உள்ளது. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இப்பொழுது கடைசி வசனத்தை கவனியுங்கள். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. அதைத்தான் நியாயப்பிரமாணம் மாம்ச பிரகாரமான நியாயப்பிரமாணம் செய்கிறது. இப்பொழுதோ எனக்கு இங்கே இன்னும் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் இருக்க கூடுமானால் நலமாயிருக்கும். அவ்விதமாகத்தான் நியாயப்பிரமாணம் இன்னமும் ஆண் பிரசங்கிமார்களை ஏற்படுத்துகிறது. அது உண்மை. ஏன் அவர்கள் நல்லது, இந்த மனிதன் ஒரு வேதப்பாட கருத்தரங்க அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். நான் உலகத்தில் உள்ள எல்லா வேதப்பாட கருத்தரங்களுக்காகவும் என்னுடைய சிறு பண்டைய பரலோக அனுபவத்தை விற்று போட மாட்டேன். ஏன் நாங்கள் இந்த மனிதனை கல்வி பயிற்சி செய்துள்ளோம். அவர் மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் தானாகவே தன்னை அவ்வாறு ஆக்கிக் கொண்ட ஒரு மனிதன். நான் அவிதமாக இருக்க விரும்பவில்லை. நான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதனையே விரும்புகிறேன். பார்த்தீர்களா? புரிகிறதா? ஆனால் நியாயப்பிரமாணம் இன்னமும் ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணம் இன்னமும் பிரசங்கிமார்களையும் ஏற்படுத்துகிறது. பேப்டிஸ்ட் சபை அவர்கள் பிரசங்கிமார்களை ஏற்படுத்துகிறார்கள். கை நிறைய அவர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களை ஏற்படுத்த ஒரு இயந்திரம் வைத்திருக்கிறார்கள். மெத்தோடிஸ்டுகளும் அவர்களை வைத்திருக்கிறார்கள். பேப்டிஸ்டுகளும் அவர்களை வைத்திருக்கிறார்கள். பிரஸ்பிடேரியன்கள், நசரேயர், யாத்திரிக பரிசுத்தர், பெந்தேகோஸ்தர்கள் அவர்களும் பிரசங்கிமார்களை தங்களால் முடிந்த அளவு வேகமாக ஒரு பெரிய நடப்பாட்சியில் செய்வது போல பெரிய எந்திரத்தை வைத்து தயாரிப்பது போல ஏற்படுத்துகிறார்கள். அங்கே எந்த விதமாகவே எழுமி நிற்கிறார்கள். நான் நிச்சயமாகவே அடைக்காக்கும் கருவியின் மூலம் குஞ்சு பொறிக்கும் கோழி குஞ்சுகளுக்காக பரிதாபப்படுவது உண்டு என்று எப்பொழுதும் கூறியுள்ளேன். உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த சிறு கோழி குஞ்சு அடைக்காக்கும் கருவியில் குஞ்சு பொறிக்கப்படுகிறது. அது சரியான முறையில் குஞ்சு பொறிக்கப்படுவதில்லை. இல்லை, பெட்டைக்கோழியே கோழி குஞ்சுகளை பொறிக்க வேண்டியதாக உள்ளது. ஆனால் அடைக்காக்கும் கருவியில் குஞ்சு பொறிக்கும் கோழி குஞ்சுகள் அது முட்டையிலிருந்து வெளியே வரும்போது அது அப்படியே சிப் 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 என்று சத்தமிட்டு அதனோடு செல்வதற்கு எந்த தாயையும் உடையதாக இருக்காது. பார்த்தீங்களா? ஒரு தாய் என்றால் என்ன என்பதையே அது அறிந்திருப்பதில்லை. அது உண்மை. அது ஒன்றுக்காக சத்தமிட்டுக் கொண்டிருக்கும் போது ஆனால் அது எந்த தாயையும் உடையதாக இருக்கவில்லை. ஆனால் பெட்டைக்கோழியின் கீழ் பொறிக்கப்பட்ட கோழி குஞ்சுகள் இயற்கையான வழியில் அவை சத்தமிட தாய் அதற்கு பதிலளிக்கிறது. அது உண்மை. லூயிவில்லிலும் உலகம் முழுவதிலும் இந்த பெரிய அடைக்காக்கும் கருவியில் ஆயிரக்கணக்கான பிரசங்கிமார்கள் பொறிக்கப்பட்டு இந்த வேதப்பாட கருத்தரங்க அனுபவத்தோடு இங்கே வெளியே வருவதை குறித்து நான் சில சமயங்களில் எண்ணி பார்க்கிறேன். பெந்தேகோஸ்தே அடைக்காக்கும் கருவிகள், பிரஸ்பிடேரியன் அடைக்காக்கும் கருவிகள், பாப்டிஸ்ட் அடைக்காக்கும் கருவிகள், அவைகள் யாவும் தங்களுடைய கோழி குஞ்சுகளை பொறிக்கின்றன. அந்த குஞ்சுகள் சிப் 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 என்று அவைகள் குஞ்சு பொறிக்கப்பட்டு வெளிவந்த அந்த அடைக்காக்கும் கருவியை குறித்தே பேசுகின்றன. ஆனால் நான் ஒரு தகப்பனையும் ஒரு தாயும் உடனே இருக்கவே விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாகும். என்னோடு மிக அதிகமானோர் பிறந்திருக்கவில்லை, ஆனால் அங்கே இருந்தவர்கள் என்னுடைய சகோதரர்களாய் இருக்கிறார்கள். ஆமே, நாம் பதிலளிக்கிற ஒரு தாயுடர்களாய் இருக்கிறோம். ஒரு தாய் பரலோகத்தில் இருக்கிறாள், அவள் நம் எல்லோருக்கும் தாயாக இருக்கிறாள். ஒரு கோழி குஞ்சு தன் குஞ்சுகளை கூவி அடைத்து தன்னுடைய சட்டைகளில் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். ஓ எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தினமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. நீங்கள் உங்களுடைய சொந்த வேதப்பாட கருத்தரங்களை உடையவர்களாக இருந்து உங்களுடைய ஆசாரியர்களை பொறித்தீர்கள். அவர்கள் எனக்கு எதிராக உங்களுக்கு போய்த்தார்கள். இப்போது நீங்கள் உங்களுக்கு சொந்தமானதை விட்டு விட்டீர்கள். உங்களுடைய அழிவு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. நான் இதை கூறுகிறேன். ஓ ஜனங்களே, ஒரு கோழி தன் குஞ்சுகளுக்கு செய்கிற வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் எத்தனை தினமோ உன் மீது அசைவாட மனதாக இருந்தார். ஆனால் நீங்களோ உங்களுடைய சொந்த வழியை விரும்புகிறீர்கள். நீங்கள் அதை குறித்து உங்களுடைய சொந்த வழியே பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இந்த இரவுகளில் ஒன்றில் நான் உங்களுடைய சொந்த வழி என்பதன் பேரில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். காயின் தன்னுடைய சொந்த வழியை விரும்பினான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு மனிதனும் தன்னுடைய சொந்த வழியே விரும்புகிறான். ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இப்பொழுது கவனியுங்கள், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே நான் நினைக்கிறேன் இப்பொழுது அது இல்லை. நான் தவறான இடத்தில் இருந்தேன். 28வது வசனம், நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. தேவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. குமாரன் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு துவக்கம் இருந்ததே இல்லை, அவருக்கு ஒரு முடிவும் இருந்ததில்லை. நியாயப்பிரமாணம் அதை போன்ற எதையும் தோற்றுவிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது மாம்ச பிரகாரமானதாக இருந்தது. சபையும் அதுபோன்ற எந்த காரியத்தையும் தோற்றுவிக்க முடியாது. ஸ்தாபனங்கள், ஏனென்றால் அவைகள் மாம்ச பிரகாரமானவைகளாக இருக்கின்றன. வேத பாட கருத்தரங்களும் அதை போன்ற எந்த காரியத்தையுமே ஒருபோதும் தோற்றுவிக்க முடியாது. அவர்கள் உலகத்தையே அதற்கு கல்வி பயில முயற்சித்தனர். அவர்கள் அதற்கு அதை ஸ்தாபனமாக்க முயன்றனர். அவர்கள் தங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வழியிலும் அவர்கள் முயன்று முக்கியமான காரியத்தை விட்டுவிட்டனர். நீங்கள் அதில் மீண்டும் பிறக்க வேண்டும். தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிற விதமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் இதை செய்வதை விட்டுவிட்ட காரணத்தினால் அல்ல. இப்பொழுது நசரேயன்களே, நீங்கள் ஒரு மோதிரத்தை அறிந்து கொள்ளக் கூடாது, நீங்கள் ஒரு கைகடிகாரத்தை அறிந்து கொள்ளக் கூடாது, நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது. உங்களுடைய கைகளின் சட்டைகள் இந்த அளவு நீளமாக இருக்க வேண்டும். அரக்கை சட்டைகள், உங்களுடைய பாவாடைகள் அந்த அளவு நீளமாக இருக்க வேண்டும். புருஷர்களோ விடுதிகளில் தங்கக்கூடாது. நீங்கள் இவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு ஞானஸ்தானமே கொடுக்க மாட்டார்கள். சரி, இதோ கத்தோலிக்கம் உள்ளே வருகிறது, அவர்கள் தங்களுடையதை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதோ மெத்தோடிஸ்ட்கள் உள்ளே வருகிறார்கள், அவர்களும் தங்களுடையதை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அளப்பதற்கு ஒரு அளவுகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் சரி, அவ்வளவுதான், புரிகிறதா? அதன் பின்னர், ஆனால் உண்மையான காரியமாக இருப்பது இதுவேயாகும். அதாவது, நான் என்னுடைய கரங்களில் ஒன்றையுமே கொண்டு வரவில்லை, நான் வெறுமனே உம்முடைய சிலுவையை பற்றிக் கொள்ளுகிறேன். ஓ தேவனே, நிர்வாணமாய் காயமடைந்துள்ளபடியால் ஒத்தாசை தேவைப்படுகிறது. ஓ, நான் மிக தாழ்மையாய் வருகிறேன். கிறிஸ்துவே, நான் ஒன்றுமில்லை, எனக்குள்ளும் ஒன்றுமில்லை என்று அறிக்கை செய்கிறேன். ஓ தேவனே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பதாகும். அப்பொழுதே தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது நீங்கள் மொழியின் முதலெடுத்துக்களை கூட அறியாதிருக்கலாம். நீங்கள் காப்பி கொட்டைகளை பிளப்பதிலிருந்து காப்பி பானம் உண்டாகிறது என்பதையும் அறியாதிருக்கலாம். நீங்கள் கீ ஹா என்ற விலங்குகளின் சத்தத்திற்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியவில்லை என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு, அது இயேசு கிறிஸ்து ஒரு பாவியாக உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார் என்பதேயாகும். நீங்கள் அவருடைய ரீதியில் இருக்கும்படியான உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தவறாக இருக்கின்றீர்கள் என்றும் உங்களுடைய முழு இதயத்தோடு அவரை நேசிக்கின்றீர்கள் என்றும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து உங்களுடைய முழு நோக்கங்களும் அவரையே நோக்கி இருக்குமானால் அப்பொழுதே நீங்கள் பரலோகம் சென்றடைவீர்கள். அவ்வளவுதான் அங்கு செல்ல தேவையாயுள்ளது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். முடிப்பதற்கு சற்று முன்பு தேவன் ஆபிரகாமோடு பண்ணின நிபந்தனையற்ற உடன்படிக்கை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? தேவன் நான் காணட்டும் என்று கூறின போது அந்த மாலை அவர் என்ன செய்தார்? ஆபிரகாம், நீர் அதை எப்படி செய்ய போகிறீர் என்பதை நான் காணட்டும் என்றான். அது ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். நீர் அதை எப்படி செய்ய போகிறீர் என்பதை நான் காணட்டும். அவர் ஆபிரகாமே இங்கே வா என்றார். அவர் ஆபிரகாமை அழைத்து, போய் ஒரு ஆட்டுக்கிடாவை எனக்கு கொண்டு வா, போய் ஒரு வெள்ளாட்டை எனக்கு கொண்டு வா, போய் ஒரு கிடாரி எனக்கு கொண்டு வா, நீ அவைகளை இங்கே கொண்டு வந்து ஒரு பலி செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். ஆபிரகாம் சென்று செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் ஆட்டுக்குட்டியையும் இல்லை கிடாரியையும் கொண்டு வந்தான். அவன் அவைகளை கொன்றான். அவை யாவும் சுத்தமான பலிகளாயிருந்தன. அவைகளை இரண்டாக பிளந்து அவைகளை அங்கே வைத்தான். அதன் பின்னர் அவன் இரண்டு காட்டு புறாக்களையும் கொண்டு வந்து அவைகளையும் அங்கே கீழே வைத்தான். அப்பொழுது ஆபிரகாம் அந்த உடல்களின் மேல் பறவைகள் இறங்காமல் கவனித்துக் கொண்டு தேவன் வருவதற்காக காத்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது, கத்தாபே, பலியானது அங்கே உள்ளது, நீர் இதை எப்படி செய்ய போகிறீர்? நீர் மனிதனை அவனுடைய சொந்த சித்தத்திற்கு எதிராக எப்படி ரட்சிக்கப் போகிறீர் என்பதை நான் அறியேன். நீர் இதை எப்படி செய்ய போகிறீர் என்று எனக்கு தெரியாது. கத்தாவே, உம்மால் அதை எப்படி செய்ய முடியும்? அப்பொழுது கர்த்தர், இப்பொழுது ஆபிரகாமே, கவனி, நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஆவிக்குரியவனாய் இருக்கிறபடியால் நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றார். அப்பொழுது அவன், சரி கர்த்தாவே, நான் காண விரும்புகிறேன் என்றான். இப்பொழுது நான் அதை அப்படியே நாடக வடிவில் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆகையால் ஆபிரகாமே, இப்பொழுது இங்கு வா, இங்கு அமர்ந்து பறவைகள் அந்த உடல்களில் இறங்காமல் கவனித்துக் கொள் என்றான். ஆகையால் அவன் சூரியன் அஸ்தமிக்க துவங்கும் வரையில் பறவைகளை துரத்தினான். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? தேவன் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த போது ஆபிரகாம் உறங்க துவங்கினான். தேவன் ஆபிரகாமே, நான் உனக்கு நித்திரை அறிவிக்கப் போகிறேன் என்றார். இப்பொழுது பிரமாணத்தை கடைபிடிக்கிற நண்பனே, கவனி, பாருங்கள், தேவன் ஆபிரகாமை முழுவதுமாக காட்சியிலிருந்து எடுத்து விட்டார். அவனுக்கு அதில் செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதிருந்தது. அந்த விதமாகவே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்களோ, ஓ, நான் தேவனை தேடினேன் என்கிறீர்கள். நீங்கள் தேவனை தேடவில்லை, தேவன் உங்களை தேடினார். என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டார். புரிகிறதா? அது தேவன் உங்களை தேடுகிறதா உள்ளதே அன்றி நீங்கள் தேவனை தேடுவதில்லை. நீங்கள் அதை ஒருபோதும் செய்யவே இல்லை. உங்களுடைய சுவாபம் தவறாயிருக்கிறது. நீங்கள் ஒரு பன்றியாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. நீங்கள் ஒரு பன்றி பட்டியில் வாழ்கிறீர்கள். நீங்கள் அறிந்துள்ளதெல்லாம் அதுதான். நீங்கள் அதை விரும்புகிறீர்கள். மதுபானம் அறிந்துவிட்டு சுற்றிலும் எச்சில் வழிய அடுத்தவருடைய மனைவியோடு சுற்றி திரிந்து கொண்டு நீங்கள் செய்ய முடிந்த ஒவ்வொரு பொல்லாத காரியத்தையும் செய்கிறீர்கள். அது நல்லதாக உங்களுக்கு தென்படுகிறது. அப்பொழுது நீங்கள், ஓ சகோதரனே, நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறீர்கள். அது நல்லது என்றும் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் தேவன் உங்களை இருதயத்தை தட்டுகிறார். அதுவே மாற்றுகிறது. நீங்கள் தேவனை தட்டுகிறதில்லை, தேவன் உங்களை தட்டுகிறார். ஆதாம் ஒருபோதும் தேவனுடைய இருதயத்தை தட்டவே இல்லை. தேவன் ஆதாமனுடைய இருதயத்தை தட்டினார். நீங்கள் ஒரு ஆதாமின் குமாரனாய் இருக்கிறீர்கள். அது உண்மை. ஆதாம் ஒரு தேவனுடைய குமாரனாய் இருப்பதற்கு முன்னர் தேவன் அவனுடைய இருதயத்தை தட்ட வேண்டியதாக இருந்தது. நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாவதற்கு முன்னே தேவன் உங்களுடைய இதயத்தை தட்டி இருக்க வேண்டும். அப்பொழுது ஆபிரகாம் உறங்க சென்றான். அவன் உறங்க சென்ற போது அவன் கண்டிருந்த முதல் காரியம் என்னவாயிருந்தது? உண்மையாகவே பயங்கரமான, பயமுறுத்துகின்ற, திகிலான ஒரு அந்தகாரம். அது முழு மானிட வர்க்கத்தின் மீதும் வருகின்ற மரணமாயிருக்கிறது. அதன் பின்னர் அதைவிட சற்று தூரமாக அவன் நோக்கி பார்த்த போது அவன் ஒரு புகைகிற சூழலை கண்டான். புகை உண்டாவதற்கு முன்னர் நெருப்பு உண்டாயிருக்க வேண்டும். அந்த காரணத்தினால்தான் நான் நரகம் ஒரு எரிகின்ற இடமாக உள்ளது என்று நான் நம்புகிறேன். சரி, நாம் பாவிகளாக இருக்கின்ற காரணத்தால் நாம் ஒவ்வொருவரும் மரணத்துக்கு பட்டிருக்கிறோம் என்றும் நாம் ஒவ்வொருவரும் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் காண்பித்தார். இப்பொழுது ஆனால் அதற்கப்பால் அவன் ஒரு சிறிய வெள்ளை ஒளியை கண்டான். இந்த சிறிய வெள்ளை ஒளி, அது என்ன ஒளியாய் உள்ளது? அந்த வெள்ளை ஒளி என்னவாய் இருந்தது? அது அக்னிஸ்தம்பமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சென்றது. அந்த அக்னிஸ்தம்பமே தமஸ்குவிற்கு போகும் வழியில் பவுலை சந்தித்தது. அந்த அக்னிஸ்தம்பமே பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. அந்த அக்னிஸ்தம்பமே இன்றிரவு இங்கே உள்ளது. அந்த நித்திய நித்திய தேவன் அவர் தாமே இந்த பிளந்த பலிகளின் நடுவே முன்னும் பின்னும் ஒவ்வொன்றின் நடுவேயும் நடந்தார். ஓ என்னை ஆபிரகாமே, இந்த விதமாகத்தான் நான் அதை செய்ய போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்று என்னை கவனி. நான் இங்கே ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதற்கு ஒரு ஆணையிட்டு அந்த சந்ததியின்படி நான் ஒரு பரிந்து பேசுவதை எழுப்புவேன். நான் மரணத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். நான் மரணத்தை மாம்சத்தில் ஆக்கிரமிக்கப்படுத்துவேன். ஏனென்றால் நானே அதை எடுக்க வருவேன். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததியினூடாக அது உண்டாகும். உன்னுடைய சந்ததியினூடாக நீ உலகத்தில் தகப்பனாயிருப்பாய். உன்னோடு நான் இந்த வாக்குத்தத்தை செய்வது மாத்திரமல்ல, உனக்கு பின்னும் உன்னுடைய சந்ததியோடு நான் இந்த வாக்குத்தத்தை பண்ணுவேன் என்றார். அவர் ஒவ்வொருவரும் எப்படி இருப்பார்கள் என்பதை அறிந்திருந்தார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதல்ல, ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்பதாகும். ஆபிரகாமே, நான் அதை செய்யப் போகிறேன். நான் ஆதாமை நம்பினேன். அவன் தன்னுடைய இதை முறித்து போட்டான். ஒவ்வொருவரும் தங்களுடைய இதை முறித்து விடுகிறார்கள். ஆனால் நான் அதை காத்துக் கொள்வேன் என்று நான் இதனோடு என்னை கொண்டே ஆணையிடுவேன் என்றார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணும் போது நாம் என்ன செய்கிறோம்? நான் சகோதரன் நெவில் என்று கூறுகிறேன். இப்பொழுது இதை எப்படியோ ஒரு நிமிடம் கவனியுங்கள். நான் சகோதரன் நெவில், நான் என்ன செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நாளை இரவு வரையில், அடுத்த இரவு புதன்கிழமை இரவு வரையில் பிரசங்கித்தால் நான் புதன்கிழமையிலிருந்து ஞாயிறு வரை பிரசங்கிப்பேன் என்று கூறுவேன். நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை செய்கிறீர்களா? ஆமையா, இந்த விதமாகத்தான் நாம் அதை செய்கிறோம். பகிரே கரத்தை குறுக்கு, அதுதான் இது. அது அமெரிக்காவில் உள்ள ஒரு உடன்படிக்கையாய் உள்ளது. அந்த விதமாகத்தான் நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். இப்பொழுது ஜப்பானில் அவர்கள் எப்படி ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார்கள்? நாம், நீங்கள் இன்னதை செய்யுங்கள், நான் இன்னதை செய்வேன் என்று கூறி உடன்படிக்கை பண்ணுகிறோம். நாம் கொஞ்சம் உப்பை அள்ளி எடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் உப்பு சாரமுள்ளதாயிருக்கிறது. நாம் உப்பை எடுத்து நான் அதை சகோதரர் நெவில் அவர்கள் மீது எறிகிறேன். சகோதரர் நெவிலும் உப்பை எடுத்து அதை என் மீது எறிகிறார். இவ்வாறுதான் ஜப்பானில் அவர்கள் செய்கிறார்கள். அது ஒரு உறுதி செய்யும் உடன்படிக்கையாய் உள்ளது. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆப்பிரிக்க கருப்பினருடைய தேசத்திற்குள் செல்ல அவரோடு எப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணினார்? அவர் அங்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, தங்களுடைய ஊழியத்தை செய்ய அங்கே கடந்து செல்ல கூடுமா என்று அந்த தலைவரிடத்தில் போய் பேசினார். அப்பொழுது அவர்களோ ஒரு கண்ணாடி குடுவையில் மதுபானத்தை எடுத்துக் கொண்டனர். இதுதான் ஆப்பிரிக்காவில் கருப்பினரோடு செய்த உடன்படிக்கையாகும். அவர்கள் ஒரு கண்ணாடி குடுவையில் மதுபானத்தை வைத்திருந்தனர். அப்பொழுது அந்த கருப்பரின தலைவர் தன்னுடைய சொந்த நரம்புகளை பிடுங்கி அந்த ரத்தத்தை மதுபானம் இருந்த இந்த கண்ணாடி குடுவையில் சிந்துவிட்டார். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களும் தன்னுடைய சொந்த நரம்புகளை பிடுங்கி அந்த ரத்தத்தை மதுபானம் இருந்த இந்த கண்ணாடி குடுவையில் சிந்துவிட்டார். பின்னர் அவர்கள் அதை கலக்கினர். அப்பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன் அதில் பாதியை குடித்தார். அதன் பின்னர் அந்த கருப்பரின தலைவரும் மற்ற பாதியை குடித்தான். அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர் அந்த கருப்பரின தலைவரோடு ஒரு வெகுமதியை மாறி மாறி கொடுத்துக் கொண்டனர். அப்பொழுது டேவிட் லிவிங்ஸ்டன், நீர் என்னிடத்திலிருந்து என்ன கேட்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவனோ, நீர் அணிந்திருக்கிற வெள்ளை மேற்சட்டையை தாரும் என்றான். ஆகையால் லிவிங்ஸ்டோன் தன்னுடைய மேற்சட்டையை கயிற்றி அதை அந்த கருப்பரின தலைவரிடத்தில் கொடுத்தார். அப்பொழுது அவனோ, நீர் என்ன கேட்கிறீர் என்று கேட்டான். அப்பொழுது இவரோ, நீருமுடைய கையில் வைத்துள்ள அந்த புனிதமான ஈட்டியை தாரும் என்றார். காரணம், அவர் அதனை கொண்டு அந்த தேசத்திற்குள் செல்ல முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் அந்த ஈட்டியை எடுத்துக்கொண்டார். அவர்கள் சகோதரர்களாக இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் ஒரு உடன்படிக்கையை செய்திருந்தனர். அவர் அங்கு புறப்பட்டு சென்ற போது அந்த மரவீர மக்கள் அவரை கொல்ல ஓடி வந்தனர். அப்பொழுது அவரும் அந்த புனிதமான ஈட்டியை உயர்த்தி பிடித்தார். அவர் அதை உயர்த்தின போது அவர்கள் அதை நோக்கி பார்த்து, ஓ ஓ, நாம் அந்த மனிதனை தொட முடியாது என்று அவர்கள் கூறினர். ஏன், அவர் வெள்ளைக்காரராய், நாம் அதற்கு முன்பு அவரை ஒருபோதும் காணாதிருந்தாலும் அவர் ஒரு உடன்படிக்கை சகோதரனாய் இருக்கிறார். அவர்கள் அவரை காணும் வரையில் அவர்கள் கருப்பாய் இருந்தனர் என்பதை அவர்கள் ஒருபோதும் அறியாதிருந்தனர். அவர்கள் அப்படிப்பட்டவரை அதற்கு முன் ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் அவர் ஒரு உடன்படிக்கை சகோதரனாய் இருக்கிறார். அவர் தன்னுடைய கையில் தலைவருடைய ஈட்டியை வைத்திருக்கிறார் என்றனர். நம் மீது உள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கர்த்தராகிய இயேசுவின் உடன்படிக்கையின் ரத்தத்தை பானம் பண்ணுவது இன்றைக்கு என்ன ஒரு அழகான காட்சியாய் உள்ளது. நாம் இயேசுவின் நாமத்தில் முன்னோக்கி செல்கிறோம். அதற்கு சொந்தமானவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். இது தலைவரின் புனிதமான ஈட்டியாகும். எப்படி அந்த உடன்படிக்கை உள்ளது என்று பார்த்தீர்களா? கிழக்கத்திய பகுதிகளில் அந்த நேரத்தில் அவர்கள் அதை எப்படி செய்தார்கள்? அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆணையிட்டுக் கொண்டனர். அவர்கள் ஒரு மிருகத்தை கொன்று அதை இரண்டாக பிளந்து அதற்கிடையில் நின்றார்கள். அந்த பிளந்த மிருகத்திற்கு இடையில் இரண்டு மனுஷர் நின்றார்கள். அவர்கள் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டனர். நான் இதை காத்துக்கொள்ள தவறினார், நான் இதை செய்ய தவறினார், ஏன் இதை இன்னென்ன காரியத்தை செய்ய தவறினார்? என்னுடைய சரீரம் இந்த செத்த மிருகத்தை போல் இருக்கும், என்னுடைய சரீரம் இந்த செத்த மிருகத்தை போல் இருக்கும் என்றனர். அவர்கள் அதை செய்யும் போது, அவர்கள் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளும் போது, இதற்கிடையே நின்று ஒரு ஆணையிட்டு அவர்கள் அதை செய்வதாக ஆணையிட்டுக் கொள்வர். அவர்கள் ஒரு காகிதத்தை கிழித்து தனித்தனி துண்டாக்கி அதில் ஒரு துண்டை ஒருவருக்கு கொடுத்து மற்றொன்றை மற்றொருவர் எடுத்துக் கொள்வார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் சந்திப்பர். அவர்கள் அந்த ஆணையுறுதியை காத்துக்கொள்ள தவறினால் அவர்களை மரணத்துக்கு ஏதுவாய் மறிக்க விடுவர். அப்பொழுது அந்த செத்த மிருகங்களைப் போல இருப்பர். சரி, அந்த மூன்று மிருகங்களையும் நீங்கள் கவனித்தீர்களா? பரிபூர்ணம், ஆட்டுக்குட்டி, வெள்ளாடு, மூன்று பரிபூர்ண பலி. ஆட்டுக்குட்டி என்னவா இருந்தது? அந்த காட்டுப்புறா என்னவா இருந்தது? அந்த இரண்டு காட்டுப்புறாக்கள் எதை பொருட்படுத்தி இருந்தன? இரண்டு காட்டுப்புறாக்களும் ரட்சிப்பிற்காகவும் சுகமளித்தலுக்காகவும் அங்கே பலியிடப்பட்டிருந்தன. அதற்குள் சென்ற அந்த புரிகிறதா, பாவரிபத்தி வித்தியாசமாக்கப்பட்டது, ஆனால் சுகமளித்தல் அதே விதமாக தொடர்ந்தது. ஆகையால் ரட்சிப்பும் அதே விதமாக தொடர்ந்தது. இரண்டு காட்டுப்புறாக்களும் துண்டிக்கப்படவில்லை. எனவே அவை இரண்டையும் சுட்டிக்காட்டி பொருட்படுத்தின. ரட்சிப்பு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மிருதுநிலை நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவைகள் துண்டிக்கப்படாமல் ஒருபுறமாக வைக்கப்பட்டன. ஆனால் உடன்படிக்கையில் மிருகத்தின் பாகங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன. அவைகள் மூன்றுமே உங்களுக்கு புரிகிறதா? அப்பொழுது அவர்கள் அதை செய்த போது அவர்கள் அந்த காகிதத்தை கிழித்து உடன்படிக்கையை செய்து கொண்டனர். தேவன் ஆபிரகாமிடத்தில் என்ன கூறிக்கொண்டிருந்தார் என்பதை கவனியுங்கள். கல்வாரியிலே உன்னுடைய சந்ததியின்படி, கல்வாரியிலே உன்னிடத்திலிருந்து ஈசாக்கு தோன்றுவான், ஈசாக்கிலிருந்து இன்னாரின்னார் யாக்கோபு தோன்றுவான், யாக்கோபிலிருந்து யோசேப்பு தோன்றுவான், யோசேப்பிலிருந்து தொடர்ந்து தோன்றிக்கொண்டே வழிவழியாய் தொடர்ந்து வந்து முடிவிலே அந்த நீதிபரின் வித்து தோன்றும் என்றார். பவுல் இங்கே அதை குறித்து பேசுகையில், நம்முடைய கர்த்தர் தோன்றின கோத்திரத்தை குறித்து மோசே ஒன்றும் சொல்லவில்லையே என்று கூறுகிறார். ஒரு ஆசாரியத்துவத்திலிருந்து வெளியே வருதல். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார், லேவியில் இருந்து அல்ல. ஏனென்றால் அவர்கள் மாம்ச பிரகாரமாக பிரமாணத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தனர். ஆனால் நம்முடைய கர்த்தர் யூதாவில் இருந்து தோன்றினார். மகிமை அங்குதான் காரியமே உள்ளது, அங்குதான் வாக்குத்தம் செய்யப்பட்டிருந்தது. நாம் முடிக்கையில் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். கல்வாரியிலே தேவன் இறங்கி வந்து தம்முடைய சொந்த குமாரனுடைய சரீரத்தை எடுத்துக் கொண்டார். அதில் அவர் வாசம் செய்திருந்தார். அவர் அதை கல்வாரியிலே இரண்டாக கிழித்தார். அவருடைய ரத்தம் சிந்த காயப்பட்டு துண்டிக்கப்பட்டார். அங்கே ஈட்டியானது அவருடைய விலாவிலே பாய்ந்து அவரை இரண்டாக கிழிக்க அவருடைய ரத்தமோ பீரிட்டடித்தது. அப்பொழுது அவர், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். அதன் பின்னர் அவர் தம்முடைய தலையை சாய்த்தார். பூமி அதிர்ந்தது, மின்னல் மின்னிட இடி முழங்கினது. அப்பொழுது தேவன் தம்முடைய நித்திய உடன்படிக்கையை எழுதி கொண்டிருந்தார். வாரத்தின் முதலாம் நாளிலே அவர் அவருடைய மரித்த சரீரத்தை கல்லறையிலிருந்து எடுத்து அதை பரலோகத்துக்கு கொண்டு வந்து அவரை பிரதான ஆசாரியராக வீச்சிருக்க செய்தார். ஒரு நினைவு சின்னமாக அங்கே என்னைக்கும் பரிபூர்ணமாக வீச்சிருக்கிறார். அவர் அந்த சரீரத்தில் இருந்து கிழித்த ஆவியை திரும்பவும் சபையின் மீது அனுப்பினார். அந்த சபையானது அந்த சரீரத்தில் இருந்த அதே ஆவி உடையதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது உயிர்த்தெழுதலில் அதனோடு இணையாது. அந்த இரண்டு துண்டுகளும் பரிபூர்ணமாக ஒன்று சேர்ந்து வர வேண்டும். இந்த சபையானது பரிபூர்ணமாக இருக்கவில்லை என்றால், சரியாக கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவி இல்லை என்றால், நீங்கள் ஒருபோதும் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்லவே மாட்டீர்கள். சகோதரனே, அங்குதான் நித்திய உடன்படிக்கையே உள்ளது. உங்களுடைய சொந்த இதயத்தில் என்ன இருந்தாலும் நீங்களாகவே அதை தேடுங்கள். கர்த்தரை நேசியுங்கள். உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நிச்சயமுள்ளவர்களாயிருங்கள். அதன் பேரில் மற்றொரு நல்வாய்ப்பினை எதிர்பார்க்காதீர்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் சூதாடி கொண்டிருக்கிறீர்கள். ஓ, அமெரிக்க ஜனங்களாகிய நாம் சூதாட விரும்புகிறோம். ஆனாலும் நீங்கள் அதன் பேரில் சூதாடாதீர்கள். நீங்கள் சரியா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நிச்சயமுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் சபையில் சேர்ந்து கொண்டீர்கள் என்ற காரணத்தினால் அல்ல, ஆனால் நீங்கள் உண்மையாகவே மறுபடியும் பிறந்துள்ள காரணத்தால் கிறிஸ்து பரிசுத்த ஆவி என்னும் நபராக உங்களிடம் வந்திருக்கிறார். இப்பொழுது நான் முடித்துக் கொண்டிருக்கிறபடியால் இது அப்படியே மிகுதியாய் பாராட்டு தெரிவிக்கிறதா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவி நமக்கு மத்தியில் இருப்பதையும், அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களை செய்கிறதையும் காண நாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டும். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இப்பொழுது நாம் ஜபம் செய்வோமாக. கர்த்தாவே, இது ஒரு மகத்தான நாளாய் இருந்து வருகிறது. நான் எப்பொழுதும் செய்கிறது போன்றே நான் தவறி போகிறதை நான் உணர்கிறேன். கர்த்தாவே, என்னால் அதை சரியாக சுட்டிக்காட்ட முடியவில்லை. நீர் என்னுடைய முட்டாள்தனமான வழிகளை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஓ, நான் உமக்கு முன்பாக என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து இரக்கத்திற்காக வேண்டுகிறேன். ஆரோனுடைய உறவையின்படி நியாயப்பிரமான சட்டத்திட்ட காரியங்களின்படி உண்டாகாமல் பரலோகத்தில் அங்கே தேவனுடைய வரதுபாரத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பிரதான ஆசாரியர் உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் அவர் அங்கே வீற்றிருந்து தேவனுடைய கிருபையானது முன்னோக்கி பார்த்தபடியால் உலக தோற்றத்திற்கு முன்னரே என்னை இங்கே உலகத்தில் கண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்னை திருப்பிக் கொண்டு வரும்படிக்கு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். நான் இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், தேவன் நித்தியமானவராக இருப்பது போல இந்த ஆவியானது இப்பொழுது உம்முடைய ஜனங்களுக்குள் நித்தியமாக ஆளுகை செய்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. அவைகள் இங்கே நியாயத்தீர்ப்பிலே ஒருபோதும் இருக்காது. அவைகள் நியாயத்தீர்ப்புகளை கடந்து நகமைக்குள்ளாக சென்று விட்டன. பூமிக்குரிய குடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றிரவு இங்குள்ள எவரேனும் இதுவரை உண்மையான உடன்படிக்கையின் ரத்தத்தை ஒருபோதும் பானம் பண்ணாதிருந்தால், அது என்ன பொருட்படுத்துகிறது என்பதை அறியாமல் இருந்தால், மறுபடியும் பிறப்பது என்பது எதை பொருட்படுத்துகிறது என்பதை அறியாதிருந்தால், கிறிஸ்துவோடு தங்களுடைய இதயத்தில் அல்லது அவளுடைய இதயத்தில் ஒரு உண்மையான ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நாங்கள் காத்திருந்து இந்த தருணத்தை அளிக்கையில் அவர்கள் அவரை இப்பொழுதே ஏற்றுக்கொள்வார்களாக என்றே நான் ஜெபிக்கிறேன். அந்த நாளிலே நாங்கள் உண்மையான வெளிச்சத்தில் சுவிசேஷத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் கிறிஸ்துவண்டை உங்களுடைய கரங்களை எந்த ஒரு நபராவது உயர்த்தி, தேவனாகிய கிறிஸ்துவே, என்னிடத்தில் இரக்கமாயிரும், நான் உங்களுடைய அபாத்திரமான ஊழியக்காரனாய் இருக்கிறபடியால் இப்பொழுதே நான் பரிசுத்த ஆவியை என்னுடைய இதயத்தில் பெற்றுக் கொள்வேனாக. எனக்கு உறுதியையும் எனக்கு உண்மையாகவே தேவைப்படுகிற அன்பையும் தாரும் என்று கூறுவீர்களா? நீங்கள் அதை பெற்றிருக்கவில்லை என்றால் உங்களுடைய கரங்களை அவரண்டை அப்படியே உயர்த்தி, கர்த்தாவே, இதுவே நான் அதை வாஞ்சிக்கிறதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று கூறுவீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? அங்கே பின்னால் உள்ள பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை இங்கே ஆசீர்வதிப்பாராக. ஐயா, இங்குள்ள உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு இருப்பாராக. அது அருமையாய் உள்ளது. இங்கே கடைசியில் உள்ள இந்த மனிதனை, என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் இருக்கிறார்களா? நாம் முடிப்பதற்கு சற்று முன்னர் அப்படியே ஒரு சில நிமிடங்கள் காத்திருப்போம். அங்கே பின்னால் உள்ள மகனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் உண்டா? நான் இப்பொழுது வாஞ்சிக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, நான் வாஞ்சிக்கிறேன். நீர் என்னுடைய இதயத்தை அறிந்திருக்கிறீர். என்னுடைய சிந்தையில் என்ன உள்ளது என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் தேவனுடைய ஆவியானது ஜீவனும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருத்தானதாயும் எலும்பின் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்றீர். அதை குறித்து சிந்தியுங்கள். அவர் உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய நோக்கங்களையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, தேவனே, இப்பொழுதே இடத்தில் இறக்கமாயிரும், நான் தவறாய் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அதை தெளிவாக உணர்கிறேன். ஆனால் நான் சரியாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். சரி, நாம் நம்முடைய தலைகளை அப்படியே தொடர்ந்து வணங்கி இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அப்படியே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாம் அதை குறித்து துரிதப்பட வேண்டியதில்லை.
Glad for me, let me hide
எனக்காக பிளவுண்ட காலங்களின் கண்மலையே,
myself in thee, let the water and the
நான் உம்மில் என்னையே மறைத்துக் கொள்வேனாக. உம்முடைய காயப்பட்ட பக்கவாட்டிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் வந்து பாவத்திற்கான இரட்டிப்பான சுகம். அவர் இரண்டு மாறாத விசேஷங்களைக் கொண்டு அதை ஆணையிட்டார். கோபத்திலிருந்து ரட்சித்து என்னை சுத்தமாக்கும். ஓ கர்த்தாவே, நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிற சுவாசங்கள் விரைந்தோடுகின்றன என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இப்பொழுதே அருள் புரியும். நாங்கள் இன்னும் எத்தனை முறை சுவாசிப்போம் என்பதை நாங்கள் அறியோம். அவை யாவுமே உம்முடைய மகத்தான ஆலோசனையாய் உள்ளது. அது உம்மாலே தீர்மானிக்கப்படுகிறது. ஓ எங்களிடத்தில் இரக்கமாயிரும் கர்த்தாவே. தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களை அவர்களை குறிப்பிட்டு கூற வேண்டியதில்லை. நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர். ஆனால் நான் இந்த பரிந்து பேசும் ஜபத்தை அவர்களுக்காக ஏறெடுக்கிறேன். நீர் அவர்களுடைய இதயத்தில் இருந்து ஆக்கிர தீர்ப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றே நான் ஜபிக்கிறேன். அவர்கள் இப்பொழுது தைரியமாக சிங்காசன தண்டை வருவார்களாக. தைரியமாக தேவனுடைய சிங்காசன தண்டை நடந்து சென்று தேவனால் அருளப்பட்ட தங்களுடைய சாகியத்தை உரிமை கோருவார்களாக. நீரே அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்த காரணமாயிருந்தீர். அவர்கள் தாங்களாகவே செய்திருக்க முடியாது. தேவனே, நீர் இதை இயேசுவின் நாமத்தில் அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். என்னையே உம்மில் இப்பொழுது அப்படியே அவரை இப்பொழுது ஆராதிப்போமாக. உம்முடைய காயப்பட்ட பக்கத்திலிருந்து பாய்ந்த தண்ணீரும் ஓ என்ன பாவத்திலிருந்து இரட்டிப்பான குணமாயிருக்கும். கோபத்திலிருந்து ரட்சித்து என்னை சுத்தப்படுத்தும். இப்பொழுது எத்தனை பேர் உண்மையாகவே நலமாக உணர்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். ஓ அவர் அற்புதமானவராயிருக்கிறாரே. ஓ ஊற்றண்டையிலே இடமுண்டு. சகோதரி கேட்டி, உங்களுக்கு அந்த பாடல் தெரியுமா? நாம் பாடுவோம். எத்தனை பேர் அந்த பாடலை விரும்புகிறீர்கள்? இப்பொழுது நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடத்தப் போகிறோம். நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறீர்களா? சரி, இடம். ஆம், இடம் உண்டு உனக்காக. ஊற்றண்டையிலே இடம் உண்டு. இடம், இடம். சரி, ஞானஸ்தானத்திற்காக அந்த நபர்களில் ஆண்கள் இந்த அறைக்கு செல்வார்கள், ஸ்திரீகளோ இந்த ஒன்றுக்கு செல்வார்கள். சரி, அவர்கள் ஸ்தோத்திரிக்கப்பட்ட நம்முடைய கர்த்தரின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படவிருக்கின்றனர். உனக்கு நல்ல உனக்காக ஊற்றண்டையிலே இடம் உண்டு. தேவனுக்கு நல்லவராகவே இருந்து வருகிறார். உனக்காக ஊற்றண்டையிலே இடம் உண்டு. இப்பொழுது ஒவ்வொருவரும் பாடுவோம். இடம், இடம். ஆம், இடம் உண்டு. ஊற்றண்டையிலே உனக்காக இடம் உண்டு. ஓ இடம், இடம். ஆம், இடம் உண்டு. ஊற்றண்டையிலே உனக்காக இடம் உண்டு. ஓ நான் அந்த பழைய பாடலை விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? ஊற்றண்டையிலே உனக்காக இடம் உண்டு. ஓ இடம், இடம். ஏராளமான இடம் உண்டு. ஊற்றண்டையிலே இடம் உண்டு. இப்பொழுது ஞானஸ்தானத்திற்காக ஆயத்தம் செய்யும்படிக்கு மூப்பர் உள்ளே சென்றிருக்கையில் நான் ஜனங்களுக்கு அதை விளக்கிக் கூற விரும்புகிறேன். உதவிக்காரர்களால் நான் பேசுவதை அறையில் கேட்க முடிகிறதா என்று அவர்கள் சிலரிடத்தில் கேட்க உள்ளேன். அவர்கள் ஆயத்தமாக இடத்தில் வந்து கூறும்போது எங்களால் மின்சார ஒலிபெருக்கிகளை அகற்றிவிட முடியும். நீங்கள் யாவரும் அதை காண வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏறக்குறைய 10 நிமிடங்கள் கழித்து சபையானது கலைந்து செல்லும். இப்பொழுது நான் உங்களுக்காக சில புனிதமான வேதவாக்கியங்களை வாசிக்க விரும்புகிறேன். நான் அவர்களை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புத்தகத்தில் இருந்து வாசிக்க விரும்புகிறேன். நான் அப்போஸ்தலர் 2:12 துவங்கி வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் பரிசுத்த லூக்கா இல்லை, பரிசுத்த மத்தேயு 16 கவனித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த அதிகாரத்தில் தான் இயேசுவானவர் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய சீஷரிடத்தில், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அவர்களில் சிலர், ஏன் நீர் எலியா என்றனர். சிலர், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று கூறுகிறார்கள். சிலர், நீர் இதுவாயிருக்கிறீர் அல்லது மற்றதாயிருக்கிறீர் என்று கூறுகிறார்கள் என்றனர். அப்பொழுது அவரோ, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுருவோ, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அது சரியா? இயேசு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவா. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ ஒரு வேத பாட கருத்தரங்கில் இதை ஒருபோதும் கற்றறிந்து கொள்ளவில்லை. நீ அதை மனிதனின் மூலம் ஒருபோதும் கற்றறிந்து கொள்ளவில்லை என்றார். மேலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்றார். சரிதாரே, நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ நான் அதை பரலோகத்தில் கட்டவிழ்ப்பேன், நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ நான் அதை பரலோகத்திலே கட்டுவேன் என்றார். அவர் அதைத்தான் குறிப்பிட்டு கூறினாரா? அப்படி இல்லை என்றால் அவர் அதை கூறியிருந்திருக்க மாட்டார். இப்பொழுது காலமானது உருண்டோடின போது பேதுரு ராஜ்யத்துக்குரிய திறவுகோள்களை உடையவராயிருந்தார். இப்பொழுது கத்தோலிக்க ஜனங்களாகி நீங்கள் இதை இவ்வாறு நினைக்கலாம், அதாவது கத்தோலிக்க சபையானது பேதுருவின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்று கூறலாம். சரி, நாம் அதை குறித்து கண்டறியலாம். அவர்கள் அந்த திறவுகோள்களை உடையவராயிருந்தனர். கத்தோலிக்க சபையானது இன்னமும் அந்த திறவுகோள்களை வைத்திருக்கிறது. பேதுரு அந்த திறவுகோள்களை குறித்த காரியத்தில் என்ன செய்தார் என்பதை நாம் கண்டறிவோம். பாருங்கள், ஆகையால் நாம் அதை கண்டறிவோம். வேதம் பேதுருவிடத்திலும் மற்ற அப்போஸ்தலர்களிடத்திலும் கூறியிருப்பது என்னவென்றால், நீங்கள் உலகமெங்கும் போய் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று கூறியுள்ளது. அதாவது நான் அதை அவ்வாறு கூறலாம், நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை யாராவது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இயேசு அப்போஸ்தலர்களிடத்தில் எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ நானும் கூட அவர்களுக்கு மன்னிப்பேன், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்காதிருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு எதிராக பற்றியிருந்தால் நானும் கூட அதை அவர்களுக்கு எதிராக பற்றியிருக்க செய்வேன் என்றார். அதைத்தான் இயேசு கூறினார். கத்தோலிக்க சபையானது அதன் சார்பில் வற்புறுத்துகிறதை கவனியுங்கள். ஆனால் அவர்கள் அதை எப்படி செய்தனர் என்பதை நாம் கண்டறிவோம். அப்பொழுது அவர்கள் அதை எப்படி செய்தார்கள் என்பதை நாம் கண்டறிவோமானால் அப்பொழுது நாமும் அதை அந்த விதமாகவே செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் அதை கண்டறிவோமாக. இது பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது. சபையானது அப்பொழுது தொடங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அவர்கள் எல்லோரும் மேலறையில் இருந்தனர். அங்கிருந்து வந்த மனுஷர்கள் பல்வேறுபட்ட பாஷைகளில் பேசினர். ஏன்? அங்கே வானத்தின் கீழிருந்த ஒவ்வொரு பாஷையும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது. ஆங்கிலமும் கூட அங்கிருந்தது. வானத்தின் கீழிருந்த ஒவ்வொரு பாஷையும் அந்த நாளில் என்ன பாஷை பேசப்பட்டதோ அவை யாவும் அங்கே இருக்க வேண்டியதா இருந்தது. இங்கே சற்று மேற்கொண்டு பார்ப்போம். அநேக பாஷைகளில் பேசினர். எப்படியாய் கிரேத்தரும் அங்கே சஞ்சரிக்கிறவர்களும் ரோமாபுரியில் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் அரபியர்களும் மற்றுமுள்ள யாவரும் பேசினர். இப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் ஜனங்களிடத்தில் தெரிந்திருந்த பாஷைகளிலேயே பேசிக் கொண்டிருந்தனர். அந்நிய பாஷைகளில் அல்ல, ஆனால் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்ட பாஷைகளில் பேசினர். பாவியாலும் அவிஸ்வாசியாலும் அவர்கள் என்ன கூறிக்கொண்டிருந்தனர் என்பதை கேட்க முடிந்தது. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது கேள்வியானது உண்டாகிறது. இப்பொழுது மற்றவர்களோ பரியாசம் அணினார்கள். 12வது வசனம். சரி, எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் அணினார்கள். மற்றவர்கள் அவர்களை குறித்து பரியாசம் பண்ணிக் கொண்டிருந்தனர். காரணம், அவர்கள் எப்படி பேசிக் கொண்டிருந்தனர்? அவர்கள் குடித்து வெறித்திருந்த மனுஷரை போல, தள்ளாடி கொண்டிருந்தனர். அவர்கள் என்ன கூறிக்கொண்டிருந்தனர் என்பதை அறியாமலேயே பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அறிந்திராத பாஷைகளில் சபையோரிடத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் சபையோர் அதை அறிந்திருந்தனர். புரிகிறதா? சரி, மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்றனர். அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். மற்றவர்களோ இவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று கூறி பரியாசம் அணினார்கள். ஆனால் பேதுரு, கவனி, நீ திறவுகோள்களை வைத்துள்ளாய். அப்பொழுது பேதுரு 11வரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது சபையின் முதல் துவக்க விழாவாக இருக்கிறது. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேலையாயிருக்கிறது. மதுபான கடைகளும் கூட அப்பொழுது திறக்கப்படாமல் இருந்தன. புரிகிறதா? தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து வருகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே அதிசயங்களையும் காட்டுவேன். இப்பொழுது இதுவோ திறவுகோள்களை உடைய ஒருவரான பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருத்தலாகும். ரத்தம், அக்னி, புகைக்காடாகிய கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாக இயேசுவைக் கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு கடிந்து கொள்கிற உரையா அவன் திறவுகோள்களை உடையவனாக இருந்தார் என்பதை நீங்களே அறிவீர்கள். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த அங்குதான் காரியமே உள்ளது. அவர் எப்படி விடுவிக்கப்பட்டிருக்க முடியும்? ஏனென்றால் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்தார். புரிகிறதா? தேவனுடைய முன்னறிவு ஒரு நிமிடம் அப்படியே இருங்கள். நான் வேத வாக்கியங்களை வாசித்து முடிக்கும் வரையில் அப்படியே ஒரு நிமிடம் அவர்களை காத்திருக்க சொல்லுங்கள். நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டையை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது வாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணமுட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். சகோதரரே, கோத்திர தலைவராகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாக பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க நான் அதை ஏற்கனவே பிரசங்கித்து விட்டேன். மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்து எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் அணிந்ததை அறிந்தபடியால் நான் அதை பிரசங்கித்து முடித்து விட்டேன். பேதுருவும் அதே காரியத்தை பிரசங்கித்தார். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தீர்க்கதரிசி அதை முன்னதாகவே கண்டான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாரளிய வாக்குறுதியின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. தீர்க்கதரிசி, நான் உம்முடைய சத்துக்களை உனக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இதற்கு செவிகொடுங்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அதுவே இதற்கு தீர்வாக வேண்டும். அது தீர்வாக வேண்டும் அல்லவா? இதை அவர்கள் கேட்டபொழுது, அதாவது அந்த பாவிகள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சரி, இங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அவர் என்ன வைத்திருந்தான்? திறவுகோலை, ராஜ்யத்துக்கான திறவுகோல். ராஜ்யம் எங்கே உள்ளது? அது உங்களுக்குள்ளே உள்ளது. சரிதானே, பரிசுத்த ஆவியே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. நாம் அதை அறிந்துள்ளோம். நாம் ராஜ்யத்துக்குள் பிறந்து பிரஜைகளாக பிரதிநிதிகளாக இருக்கிறோம். பாருங்கள், அவர் தன்னுடைய பக்கவாட்டில் திறவுகோல்களை உடையவராயிருக்கிறார். நீர் அதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்? இதுவே முதன்முறையாக வாசலானது திறக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்பொழுது முதன்முறையாக பிரசங்கியாரிடம் திறவுகோலையுடைய ஒருவரிடம் கேட்கப்படுகிறது. அவர் உன்னுடைய அதிகாரத்தின் பேரில் நில் என்று கூறியிருந்தால் அது அதிகாரப்பூர்வமானதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ நான் அதை பரலோகத்திலும் கட்டுவேன். சரி, நீர் கூறுகிறது எதுவோ நானும் அதே காரியத்தை கூறப்போகிறேன். நீ திறவுகோலை பெற்றுக் கொண்டாய். சரி, அவர் வாசலுக்குள் திறவுகோலை நுழைக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சகோதரரே? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவராய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, அதுவே இதற்கு என்றென்றுமாய் தீர்வானது. எந்த நபர்களுமே எந்த நேரத்திலுமே எப்போதும் அதற்கு முரண்பாடாக இருக்க முடியவில்லை. தண்ணீரில் முழுகப்படுவதற்கு பதிலாக கத்தோலிக்க சபையானது தோன்றி அவர்கள் தெளித்தனர். இயேசுவின் நாமத்தை உபயோகிப்பதற்கு பதிலாக அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியை தெரிந்து கொண்டனர். அது வேதாகமத்தில் ஒருபோதும் போதிக்கப்பட்டிருக்கவே இல்லை. அந்த நேரம் முதற்கொண்டு ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே தண்ணீரில் முழுக்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். சிலர் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்தானகனால் முழுக்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அப்பொழுது பவுல் அவர்கள் அந்த விதமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தால் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள முடியாது என்று அவர்களிடம் கூறினார். எனவே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் அவர்கள் மீண்டும் வந்து இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது. அந்த வேதவாக்கியத்தை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அப்போஸ்தலர் 19 அதிகாரம். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. காரணம், பரலோகராஜ்யம் பரலோகத்தில் அதிகாரப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ஆணையாலே மற்றொரு விதத்தில் முத்திரையிடப்பட்டது. நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆமென். நாம் ஜெபம் செய்வோமாக. பிதாவாகிய தேவனே, இன்றிரவு 1900 மேற்பட்ட ஆண்டுகள் கடந்துவிட்டிருக்கிற போதிலும் இன்னமும் பிள்ளைகள் தங்களுடைய தாய்ப்பாலுக்காக கதறுவது போல நேர்மையும் உத்தமமான இருதயங்களை கொண்ட மாண்டரின் இருதயங்கள் தேவனுக்காக இன்னமும் கதறுகின்றன. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் உம்மையல்லாமல் ஜீவிக்க முடியாது. தாவீது மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று கூறினது போலேயாகும். அவனதை உடையவனாக இருக்க வேண்டும் அல்லது மறிக்க வேண்டும். பிதாவே, நாங்கள் வேத வாக்கியங்களினூடாக முன்னும் பின்னுமாக அலசி ஆராய்ந்துள்ளோம். வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நாங்கள் இந்த வேத பாட கருத்தரங்குகளை காண்கிறோம். இந்த வேத சாஸ்திர மாணவர்கள் மனுஷருடைய கற்பனைகளின்படி போதிக்கிறார்கள் அல்லாமல் தேவனுடைய கற்பனைகளின்படி அல்ல. ஆகையால் கர்த்தாவே, நாங்கள் இந்த மனிதர்களை நிந்திக்கிறதில்லை, ஆனால் அவர்கள் போதிக்கிற அந்த காரியங்களையே நாங்கள் நிந்திக்கிறோம். ஆகையால் கர்த்தாவே, அவர்கள் எங்களுடைய சகோதரர்களாக வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுடைய தவறுகளுக்காக நீர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் வேத வாக்கிய தண்டைக்கு வந்து அதை வாசித்து ஏதோ ஒரு வேத பாட கருத்தரங்க அதை போதிக்கிற விதமாய் அல்ல, ஆனால் தேவன் அதை எழுதியிருக்கிறார் என்ற முறையின்படியே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இன்றிரவு தண்ணீர் ஞானஸ்தானத்திற்காக வந்து கொண்டிருக்கிற இந்த நபர்களுக்கு எங்களுடைய தீரமான போதகர் இங்கிருந்து இந்த பிரசங்க பீடத்திற்கு நடந்து சென்று சுவிசேஷத்தை, இந்த மாறாத சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதன் பின்னர் அவர்களை தண்ணீர் தொட்டியில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றும், கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள நீர் அருள் புரிய வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நீர் வாக்களித்தீர். தேவனுடைய ஆவியானவர் தாமே தண்ணீர் மேல் காத்திருந்து இந்த நபர்களை ஏற்றுக் கொள்வாராக. ஏனென்றால் நாங்கள் அவர்களை உம்முடைய கரங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆமேன்.